மத்தேயு 24 அதிகாரம் 32-35 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அத்தி மரத்தினாலே ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, ஐசிஜீசிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேத பகுதியை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சொல்லணும்னு அந்த வேத பகுதியை நினைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த வேத பகுதியை சொல்ல வைக்கலாம். நம்முடைய யூகங்கள், நம்ம மனசுல நினைத்து கொண்டிருந்த காரியங்கள், இல்லைங்க, ஏற்கனவே படிச்சு மனசுல வச்சிருக்கிற காரியங்களை அதை புகுத்தி அதுதான் இந்த வசனம் சொல்ற மாதிரி சொல்றதுக்கு பேரு தான் ஐசிஜீசஸ். நம்ம படிக்கிற இந்த மத்தேயு 24 அதிகாரம் அந்த ஒரு பாவத்துக்கு ரொம்ப உள்ளா இருக்கிறது. ஏன்னா எத்தனையோ போதகர்கள் எத்தனையோ இடங்கள்ல இந்த அதிகாரத்தை ஆண்டவர் அதுல என்ன சொல்றாருன்றத சொல்லாம தாங்கள் ஏற்கனவே மனசுல நினைத்து கொண்டிருந்த இயேசுடைய வருகை குறித்த கோட்பாடுகள் எப்படி மனசுல வச்சிருந்தாங்களோ அதை வந்து இதுல புகுத்துக்கிற வேலையை தான் நம்ம பார்க்கிறோம். ரொம்ப விசேஷமாக நம்ம டிஸ்பென்சேஷனலிஸ்ட்ன்றோம், ப்ரீ ட்ரிப் அப்படின்றோம், அவங்க ட்ரீபி ட்ரிபுலேஷனிஸ்ட் அப்படின்னா, அவங்க வந்து இயேசு கிறிஸ்து 2 வருகைகள் இருக்கு, அவர் இப்ப ரகசியமா வந்து சபையை எடுத்துட்டு போயிருவாரு, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு தடவை வருவார், இப்ப வானத்துல வந்து சபையை எடுத்துட்டு போயிருவார் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க எல்லாருமே எனக்கு தெரியும் என்ன உட்பட்டு பல வருஷங்கள் இதை தான் நீங்க நம்பி இருக்கலாம். இத ஏன்னா இது ஒண்ணு தான் போதகம் தெரியும். நம்ம ஒரு காலம் ஐசிஜீசஸ் செய்யக்கூடாது, எக்ஸிஜீசஸ் ஒரு வார்த்தை இருக்கு, அப்படின்னா அதை எழுதினவங்க பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு மத்தேயு எழுதியிருந்தா, அவர் ஏவப்பட்டு எழுதும் போது அவங்க எந்த அர்த்தத்தில் அதை எழுதி இருக்கிறாங்கன்றது அந்த ஒரிஜினல் ஆத்தருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ற பணி தான் எக்ஸிஜீசஸ். ஒரு பகுதியை எடுத்து அவர் என்ன சொல்றார், நான் என்ன சொல்லணும் அந்த வசனத்தின் மூலமானு சொல்றது இல்ல, அவர் ஒரு திறந்த மனதோடு ஒரு புள்ள மாதிரி இந்த வசனத்துல எனக்கு என்ன சொல்லப்படுதுன்னு படிக்க வரணுமே தவிர எனக்கு என்ன தெரியுமோ அந்த வசனம் இந்த சொல்ல வைக்க கூடாது. எத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே என்ன உட்பட்டு இதெல்லாம் நம்பி இருக்கிறோம், சீக்ரெட் ராப்சர் ரகசிய வர்க்கையை நம்பி இருக்கிறோம், குருட்டுத்தனமா. ஏன்னா அது ஒண்ணுதான் நம்ம கேட்டோம், அது ஒண்ணுதான் நம்ம கேட்டோம், ஆனா ஒருபோதும் அது வேதத்தில் அப்படித்தான் இருக்கான்ற எக்ஸிஜீசஸ் நம்ம யாருமே பண்ணதில்லை. ஒன்று கேட்கிறோம், அதை அப்படியே நம்பிடுறோம் பாருங்களேன். ஏன்னா இந்த சீக்ரெட் ராப்சர்ன்றது வந்து அந்த போதகம் இந்த மாதிரி ஒரு ஐசிஜீசஸ் பண்ணித்தான் வந்தது, வேதம் அதை சொல்லலை. சில பேர் யூகம் பண்ண காரியத்தை வேதம் சொல்ல வைக்கும்படிக்கு அதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. முழு வேத இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகையை பத்தி சொல்லும் போது எங்கேயுமே தெளிவாக இயேசு ரகசியமா வருவார் என்ற ஒரு வசனத்தையும் நீங்க பார்க்க முடியாது. ஆச்சரியமா இல்ல, இன்னைக்கு 95% மக்கள் அதை தான் நம்புறாங்க. சுவிசேஷத்தை எடுத்துக்கிட்டாலும் நிருபம் 1 தெசலோனிக்கர் இயேசுடைய வருகையை பார்த்தா அந்த முழு பகுதியை பார்த்தோம்னா, முன்னாடி என்ன சொல்றார் பின்னாடி என்ன சொல்றார் அந்த வசனத்துக்குள்ள தொடர்புகளை பார்த்தோம்னா, எங்கேயுமே அங்கிருந்து ஒரு வசனம் இங்கிருந்து ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு நம்ம ஐசிஜீசஸ் பண்ணோம்னா சொல்ல வைக்கலாம். ஆனா அந்த பகுதியை அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்தோம்னா வேதம் சொல்றது என்ன, இயேசு வருது ஒரு தடவை வரப்போறார், அது சகல எல்லோரும் காணும்படிக்கு கண்கள் யாவும் அவரை காணும், அவர் வரும்போது விசுவாசிகள் மகிமைப்படுத்தப்படுவார்கள், அவரை நம்பாதவர்கள் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்து நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அது ஒண்ணு தான் வேதம் சொல்லுது, அது ஒண்ணு தான். ஏன் இந்த நம்ம அதிகாரத்தையே நம்ம பார்த்துட்டு வந்தோம், யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, பாஸ்டர் நீங்க 24வது அதிகாரத்தை பிரசங்கமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சீக்ரெட் ராப்சரை பத்தி நீங்க வரலையே, அதை பத்தி ஒன்னும் சொல்லலையேன்னு நான் சொன்னேன். அதுல இருந்தாதான் நான் சொல்லுவேன், அதுல இல்லைன்னா நான் எப்படி சொல்ல முடியும் இல்லைங்களா? அதுல இல்ல, முழு புதிய ஏற்பாடுக்கு இயேசுவுடைய வருகைக்கு அடித்தளமான அதிகாரம் இதுதான். அவரே சொல்லி இருக்கிறார், அவரே போதிச்சிருக்கார் என்னுடைய வருகை எப்படி இருக்கும். அதுல அவரே சொல்லல ரகசியமா நான் வருவேன், என்ன அதிசயம் யோசிச்சு பாருங்களேன். அவர் பப்ளிக்கா தான் வருவான், எல்லாரும் காணும்படிக்கு வருவேன் தான் சொல்றாரு. அவர் வருகை வந்து எதிர்பாராத விதத்துல இருக்கும், திடீர்னு இருக்கும், ஒருவரும் அறிய முடியாத விதத்துல இருக்கும். திருடனை போல் வருவேன், திருடனை போல் வருவேன், ரகசியமா வருவேன் இல்ல, திருடன் சொல்லிட்டு வரமாட்டான் இல்லைங்களா, திடீர்னு வந்து நிற்பான். அதனால அந்த மாதிரி எதிர்பாராத வருவதுக்கான இந்த ஜனங்க அப்படி எதிர்பாராத வருகிற அந்த அந்த ஒரு அந்த இமேஜரியை எடுத்துக்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையிலிருந்து அதை எடுத்துட்டு அவர் ரகசியமா வருவார், என் திருடம் பாருங்க ரகசியமா வருவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் கொஞ்சம் கொஞ்சம் பிரேசஸ், அங்க ஒரு வசனம், இங்க ஒரு வசனம், அங்க ஒரு வார்த்தை, இங்க ஒரு வார்த்தை, கண்ணிமையில் மாறிவிடுவோம், நாம் ஆகாயத்தில் சந்திப்போம் அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு, ஒருவன் மாவரைச்சுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொருத்தர் எடுக்கப்படுவாங்க, அதெல்லாமே அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை விட்டு எடுத்துட்டு தான் போதிச்ச ஒரு போதகம் ரகசிய வருகை. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, 1990 வருஷம் 19 நூற்றாண்டுகள் சபைக்கு அப்படி ஒரு போதகம் இருக்கிறது தெரியவே தெரியாது. ஏசு ஒருவேளை ரகசியமா வருவாருன்னா 19 நூற்றாண்டு இருந்த விசுவாசிகளுக்கு அப்படி தெரியாத வாழ்ந்துட்டாங்க. 19th century இயேசு 1வது நூற்றாண்டுல வந்தாரு, நம்ம 21வது நூற்றாண்டு இருக்கோம். இந்த போதகம் 19th century தான் இந்த பிரதரன் ரொம்ப விசேஷமாக நெல்சன் டார்பி என்றவர் அவருடைய பைபிள்ல போட்டு பிரபலப்படுத்திட்டார். எல்லாருமே அதை வாங்கிட்டாங்க, எல்லாருமே அதை நம்பிட்டாங்க. ஆனா காலாகாலமா தேவனுடைய மக்கள் நம்பினது என்ன, முதல் நூற்றாண்டு அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, அவங்க போன பிறகு சர்ச் ஃபாதர்ஸ் வந்தாங்க, சபை பிதாக்கள். சில அந்த சபை பிதாக்கள் வந்து அப்போஸ்தலர்கிட்ட இருந்தே படிச்சவங்க, அவங்களுடைய சீஷர்கள் ஆக்சுவலா சர்ச் ஃபாதர்ஸ். அவங்க யாருமே ரகசிய வருகையை பத்தி பேசல. அதுக்கப்புறம் காலாகாலமா நம்ம பார்த்தோம்னா சபை நம்பிக்கைகள் என்ன, ஒவ்வொரு காலத்திலையும் பல பல விசுவாச அறிக்கைகள் வந்திருக்கு. அந்த விசுவாச அறிக்கைகள் முதல் முதல்ல அப்போஸ்தலருடைய பிரமாணம் இல்லைங்க, அப்போஸ்தல்ஸ் கிரீட், அது ஒரு வருகையை பத்தி தான் சொல்லு. நைசியன் கிரீடுன்றோம், அத்தனேசியன் கிரீட், கேனன்ஸ் ஆஃப் டாட், இதெல்லாம் பல நூற்றாண்டுகள்ல தேவனுடைய மக்கள் இதுதான் வேதம் சொல்லுகிறதுன்ற விசுவாச அறிக்கையை முன்னிட்டாங்க. வெஸ்ட்மினிஸ்டர் லண்டன் கன்ஃபெஷன், பேப்டிஸ்ட் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத், 1689 கன்ஃபெஷன், இது எல்லாமே தேவனுடைய மக்களுடைய உண்மையான விசுவாசம் காலாகாலமா என்ன நம்பி வந்தாங்க நமக்கு ஒரு குறிப்பா காட்டுது. அதுல எதுலையுமே ரகசிய வருகை இல்லை. 19வது நூற்றாண்டுல இந்த மனுஷன் பிரதரன் கூட்டம் ஆரம்பிச்சு பரப்புனதுதான். உங்களால் நம்ப முடியுமா, நம்ம வாழ்ற காலம் மாடர்ன் ஏஜ்ல வேதத்துல இல்லாத ஒரு காரியம் 95% மக்கள் நம்புறாங்க, என்ன ஒரு ஆச்சரியம், வேதத்திலே இல்லாது ஆனா அதைத்தான் நம்புறாங்க எல்லாருமே. 95% பாத்தீங்கன்னா இயேசு இப்படித்தான் வருவார் அப்படின்னு நம்புறாங்க. அது என்ன நமக்கு காட்டணும், 19வது நூற்றாண்டுக்கு அப்புறம் மக்கள் வேத அறியாமை எவ்வளவு இருக்குன்றத நமக்கு காட்டுது இல்லைங்களா. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி போய் ஆட்டம் போட முடியாது, ரிசாமஸ் கிட்ட பேசி இருக்க முடியுமா, இவங்க நம்ம தமிழ்ல சொல்ல திண்ணி தொடர் பாத்துருவாங்க, ரத்த ஒரு வசனமும் அவங்க ரத்தத்துல ஊறும், அவங்க கிட்ட எல்லாம் ஏமாத்த முடியாது. வேதம் அறியாதவங்க கிட்ட தான் இப்படி எல்லாம் ஏமாத்த முடியும். 19வது நூற்றாண்டுக்கு அப்புறம் வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம விஞ்ஞானத்துக்கும் அனுபவத்துக்கும் பெண்டிகாஸ்டல்ஸ் எல்லாம் வேதம் போட்டோம், சத்தியம் ஒரு வாரத்துல விட்டோம், ஆண்டவரோடு எனக்கு அனுபவம் வேணும், உணர்ச்சி வேணும்னு போனதுனால எல்லாத்தையும் நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வேத அறியாமைய காட்டுது எப்படி பாருங்களேன், வேதம் இல்லாதது நம்மள இன்னைக்கு இருக்கிற பிரபலமான போதகர்களும் இதுல சிக்கி இருக்கிறத பாக்குறோம். இந்த அதிகாரத்தை ஏன் இதை சொல்றேன்னு, இந்த அதிகாரத்தை கொலவிப்படியாக அவங்க செஞ்சிட்டாங்க. இந்த அதிகாரம் முழுவதமாக சொல்றது இயேசு, இது எருசலேம் அழிவை பத்தி இல்ல, ஒன்னா இல்ல, இயேசு எதிர்காலத்துல இயேசு வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற 7 வருஷத்தை பத்தி தான் இந்த அதிகாரம் சொல்லுது. அதான் அவங்களுடைய போதனை. பாருங்களேன், அது இந்த அதிகாரத்தையே ஒரு குழப்பி அவங்க சாட்டு அவங்களுடைய ரகசிய வருகைக்கு ஏற்றபடி இந்த அதிகாரத்தை இது பண்ணிட்டாங்க. ஓகே, அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் நீங்க அதுல நம்பி வந்திருக்கலாம். அது அது வேத போதனா இல்லை, அது வேதத்திலேயே நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஒரு வசனமா வேதம் என்ன சொல்லுதுன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம இந்த அதிகாரத்தை மிக கஷ்டமான அதிகாரத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இப்ப 32 வசனத்துல வந்து நிக்கிறோம். இந்த ரொம்ப ட்விஸ்டட் அதிகாரமா நம்ம பார்த்தாலும் இப்போ வர்றதுதான் ரொம்ப புரட்டுகிற வசனங்கள், ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா பிரசங்கம் பண்ணுகிற வசனங்கள். அதனால நான் கொஞ்சம் நேரம் எடுத்து உங்களுக்கு விளக்கி கொடுப்பேன். உங்க மனதின் அறையை நீங்கள் கட்டி கொண்டு மிக கவனத்தோடு கேட்கணும். அப்படின்னா என்ன, தூங்காம கேட்கணும். தூங்குறவங்க எல்லாம் விழித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்ம ஊரெல்லாம் இதை நம்பிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு நீங்க பேசும்போது உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா நீங்க மற்றவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? இந்த வசனத்தின் விளக்கம் உங்களை நல்லா புரிஞ்சுக்கலன்னு மற்றவங்களுக்கு எப்படி தெளிவு கொடுக்க முடியும்? வேதம் என்ன சொல்லுது அது சொல்லிக் கொடுக்கிறது தான் ரிஃபார்ம் சர்ச். இப்போ நீங்க என்ன கேட்கிறவங்க, ஆடியோல கேட்கிறவங்க, என்ன எதிர்காலத்துல கேட்க போறவங்க, தப்பா இந்த போதகத்தை புரிஞ்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவு ஏற்படும்படிக்கு சில விளக்கங்களை நான் கொடுப்பேன். ஆகவே அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப ஸ்தோத்திரம் செலுத்தணும். நானும் இதை ஆரம்பிக்கும் போது இந்த அதிகாரம் எப்படிதான் சொல்லிக் கொடுக்க போறோம்னு நினைச்சேன்னா தெளிவா ஒவ்வொரு பகுதியும் புரிஞ்சுக்க உதவி செஞ்சிருக்கிற வேதம் அது சந்தர்ப்பத்துல என்ன சொல்லி இருக்குதுன்னு கான்டெக்ஸ்ட விடாம போனோம்னா அது நமக்கு தெளிவு கொடுக்கோங்க. நம்ம சுய யூகத்தோடு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாம் புகுத்த பார்த்தோம், பெருமையோடு வந்தா வேதம் நமக்கு திறக்காது, வெளிச்சம் வராது. எனக்கு தெரியல ஆண்டவரே சொல்லும் நான் கேட்கிறேன், நான் நீங்க என்ன சொல்ல கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்தோம்னா சொல்லிக் கொடுக்கும் வேதம். பாருங்களேன், இதுல வந்து இந்த முழு சந்தர்ப்பமும் என்ன, அந்த சீஷர்கள் இயேசு வந்து இப்பதான் எருசலேமை ஒரு கண்டித்து அந்த தலைவர்களை கண்டித்து அந்த ஆலயத்தை பார்த்து இந்த கல்லின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்த பிறகு அந்த சீஷர்கள் அவர்கிட்ட ரெண்டு கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு பதில் தான் இந்த அதிகாரம். இந்த அதிகாரம் மாத்திரம் இல்ல, அடுத்த அதிகாரமும் அதான். என்ன கேள்வி? 3 அந்த கேள்வி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவங்க என்ன கேட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஆலயம் அழிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான் உலகமே முடிஞ்சு போகுது. இது ரெண்டுமே ஒன்னு நினைச்சாங்க. உலகம் முடிகிற போதுதான் ஆலயமும் அழிஞ்சு போவோம்னு நினைச்சாங்க. அதனால அவங்க வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே ஆலயம் அழியறதுக்கும் உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அடையாளம் என்ன, இதெல்லாம் எப்ப நடக்கும்? ஆண்டவர் அவங்களுக்கு பதில் சொல்லும்படிக்கு தான் இந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. 4 14 வசனம் வரைக்கும் அது ஒரு பகுதி. என்ன சொல்றாரு, 4-14 வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற தவறான எண்ணத்தை திருத்துறார். அப்பா எருசலேம் அழிவு, என்னுடைய முதல் வருகை எருசலேம் அழிவு, 2 எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது இல்ல. என்னுடைய முதல் வருகைக்கும் 2 ஒரு பெரிய இடைவேளை காலம் இருக்கிறது. அதைதான் 4-14 வரைக்கும் சொன்ன ஒரு பெரிய இடைவேளை காலம். அந்த காலம் வந்து 5 அடையாளங்கள் இருக்கு. அந்த காலத்தில் என்ன நடக்கும், பெரிய ஆவிக்குரிய வஞ்சனை நடக்கும். 5 அநேகர் என் நாமத்தில் வந்து நான் தான் கிறிஸ்துவன் அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சனையின் காலம், ஆவிக்குரிய வஞ்சனையின் காலம். 2 சர்வதேச மோதல் நடக்குங்க. அந்த காலத்தில் ஒரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள். ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமாக கிளம்புறதை நீங்க பார்ப்பீங்க. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம கண்ணு முன்னாடி இல்லைங்களா, நடக்கிறது. அவர் சொல்லி முடிச்சுதான், உலகம் முதல் போர் நடந்துச்சு, 2 போர் நடந்துச்சு, போருங்க நடந்துகிட்டே இருக்கு, இது இப்படிதான் நடக்கும் சொல்லி இருக்கிறார் அவர். முறை 3 இயற்கை பேரழிவுகள் நடக்கும், பஞ்சங்களும் பூகம்பங்களும் கொள்ளை நோய்களும் எல்லாம் நடக்கலையா, நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது நடக்கும் இந்த இடைவேளை காலத்துல. நான் என்னுடைய 2 முதல் வருகைக்கும் நடுவில் இது நடக்கும். 4 நீங்கள் ரொம்ப துன்பப்படுத்தப்படுவீர்கள் இல்லைங்களா, உபத்திரவத்துக்கு உட்படுத்தப்படுவீர்கள். 9 நீங்கள் உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நிமித்தம் எல்லோரும் உங்களை பகைப்பார்கள். 5 ஒரு பரவலான விசுவாச துரோகம் நடக்கும். அநேகர் 10 அநேகர் இடரல் அடைவார்கள், அநேகர் இடரல் அணிஞ்சு போவாங்க. இந்த காலத்தில் அக்கிரமம் பெருகும், அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா அதே இதே காலத்தை வச்சுக்கிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்வாரு, தன்னுடைய சுவிசேஷத்தை எல்லா தேசங்களையும் அறிவிக்க செய்வார். அதான் ரெண்டா நடந்துகிட்டு இருக்கு. அவர் முதல் வருகையிலிருந்து 2000 வருஷமாக இவர் சொன்னது தான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த வேதனைகள், இதெல்லாம் வேதனைகள் ஆரம்பம், கர்ப்ப வேதனைகள் ஆரம்பம். சில பிரசங்கிகள் வந்து இதோ வந்துச்சு பாருங்க இந்தோனேசியால பூகம்பம், நாளைக்கு ஏசு வரப்போறாருன்னா நம்பாதீங்க. ஏன்னா இதெல்லாம் முடிவுக்கு அடையாளம் இல்லை, இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்ப்பா. எத்தனை பேர் பிரசங்கம் பண்ணிக்கிறது கேட்டுக்கிறீங்க இல்லைங்களா, சுனாமி வந்துருச்சு நாளைக்கு ஏசு வந்துட போறாருன்னு. இதான் ஆரம்பம், இது முடிவு அல்ல, இது வேதனைகள்னு ஆரம்பம். இப்படியே குழந்தை பிறக்கிற மாதிரி கடைசியில டெலிவரி டைம்ல தான் பலி வர மாதிரி ஒரு காலம் வரும், அதுக்கப்புறம் தான் அவர் வருவார். ஓகே, முதல் பகுதியில் அதை கரெக்ட் பண்ணாரு, ஒரு பெரிய இடைவேளை இருக்குதுன்னு. இப்போ ரெண்டாவது பகுதி 15-28 வரைக்கும், அங்கத்தான் அவங்களுடைய முதல் கேள்விக்கு பதில் கொடுக்கிறார். என்ன அவங்க முதல் கேள்வி? இவைகள் எப்ப சம்பவிக்கும், எருசலேம் எப்ப அழியும்? அப்பதான் எப்போன்னு சொன்னாரு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிற The abomination of desolation. தமிழ்ல என்ன? பாலாக்கும் அருவறுப்பு. பாலாக்கும் அருவறுப்பை நீங்கள் இஸ்ரவேல்ல காணும் போது நீங்க ஓடுங்க மலைகளுக்கு, ஓடுங்க மலைகளுக்கு. ஏன் எப்ப ஓடணும்னு சொன்னாரு, ஓடும் போது உங்களுக்கு வரக்கூடிய தடைகளை பத்தி சொன்னாரு. அவசரமா வீட்டுல ஏதாவது எடுத்துட்டு வந்துடுறேன்னு போவாது, ஓடு, அவசரமா ஓடு. ஏன் 21 வசனத்துல அக்காலத்தில் உபத்திரம் இதுவரைக்கும் உலக முடிவுல இருந்து இதுவரைக்கும் நடக்காத விதத்துல ஒரு உபத்திரம் நடக்கும் எருசலேம்ல, அதுல சிக்கிக்காத ஓடு ஓடு அப்படின்னாரு. ஓகே, இது அவங்களுடைய தப்பான எண்ணத்தை கரெக்ட் பண்ணாரு. ஒரு இடைவேளை காலம் இருக்கும், உடனே நடக்காது. ரெண்டாவது எருசலேம் எப்போ அழிவுன்னு சொன்னாரு. மூன்றாவது 29-31 வரைக்கும் அவங்களுடைய இறுதி கேள்வி, என்ன இறுதி கேள்வி? உலகம் எப்போ முடியும், நீங்க எப்போ வருவீங்க? அதுக்கு தான் 29 வசனத்துல இருந்து அவர் சொல்லிட்டு வந்தாரு, அக்காலத்தின் உபத்திரம் முடிந்த உடனே இல்லைங்களா, அந்த இடைவேளை காலம் உபத்திரம் உச்சக்கட்ட அடைந்த உடனே அவருடைய வருகைக்கு முன்னாடிகள் என்ன? சூரியன் அந்தகாரப்புறம், நட்சத்திரம் தன் ஒளியை தராது, வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், நட்சத்திரங்கள்லாம் கீழே உழுவும். அவருடைய வருகை எப்படி இருக்கும்? மனுஷ 30 வசனத்துல மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் தோன்றும், பூமியின் கோத்திரம் எல்லாம் போல ரகசியமா வருவாருன்றாரா? இல்லையே, வானத்தில் தோணும், வானத்துல தான் வருவாரு, எல்லாரும் பார்க்கும்படி வருவார். பூமியின் கோத்திரங்கள்லாம் புலம்புவார்கள், அவர்கள் வந்து மனுஷகுமாரன் மேகங்களோடு மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு வர்றத காண்பார்கள். இப்படித்தான் அவர் வருவார். அவருடைய வருகிற மைய பணி என்ன? தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை ஒன்று சேர்ப்பார். ஃபர்ஸ்ட் வேலை அதான், அதுதான். ஓகே, அவங்க கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாச்சு, பாக்குறீங்களா? இதான் ஸ்ட்ரக்சருங்க. அவங்களுக்கு கரெக்ட் பண்றாரு, எருசலேம் எப்போ அழியோன்றாரு, தான் எப்போ வருவோம் அதுக்கு அடையாளங்களை சொல்லிட்டார். இப்ப சொல்லி முடிச்சாச்சு, அவங்க எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ சொல்லியாச்சு. ஒரு நல்ல போதகர் மாதிரி, ஒரு நல்ல பாஸ்டர் மெய்ப்பன் மாதிரி, வெறும் சொல்லி கொடுத்தது மாத்திரம் இல்ல, அதை அவங்க இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு பயன்பாடா கொண்டு வர. இன்னமே வரப்போற இந்த 32 முழு அதிகாரமும், இன்னும் வரப்போற 25 அதிகாரமும் எல்லாம் பயன்பாடுகள் தான், அப்ளிகேஷன். இந்த ரெண்டு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எருசலேம் அழியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் நான் வருவேன். இது ரெண்டுக்கும் பயன்பாடுகள், இப்போ அதான் பயன்பாடுகள். பாருங்களேன், நீங்க எப்படி இந்த இடைவேளை காலத்திலாம் வாழணும், அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதா. இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க புரிஞ்சுக்கலன்னா பெரிய குழப்பம். இந்த கிரேட் டூ இவெண்ட்ஸ், அதுக்கு பயன்பாடுகள் பாருங்களேன். ஓகே, முதல் இவெண்ட் எது நடக்கும்? இப்ப உடனே அவங்களுக்கு எது ரொம்ப தொடர்புடையது? எருசலேம் அழியும். அதுக்கு பயன்பாடை பார்ப்போம், அதுக்கு தான் சொல்ல போறார். 32-35 வரைக்கும் இப்ப நான் படித்த வசனங்கள் எருசலேம் அழிவை பத்தி சொல்லுகிறது, பிரத்யேகமாக எருசலேம் அழிவை பத்தி சொல்லுகிறது. அதுக்கு தான் பயன்பாடு கொடுக்கிறார் பாருங்களேன். அது ஏன்னா அந்த சுவிசேஷங்கள் எல்லாம் பாதிக்கும். எருசலேம் அழிவு உடனடியாக வரும், ரொம்ப சீக்கிரம் வரப்போதுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அது எந்த எவ்வளவு சீக்கிரம்னா உங்க வாழ்க்கையிலேயே அது நடக்கும், உங்க வாழ்க்கை காலத்திலேயே அது நடக்கும். அது நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. யோசிச்சு நம்மளாம் யோசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் இவ்வளவு சொல்றாருன்னா, அது நம்ம இன்னைக்கு நம்புவோமா? நம்மளுக்கு இயேசு வருகிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நமக்கு. எல்லாம் வானத்தை கிழிச்சுக்கிட்டு வருவாருன்னா எப்படி நம்புது? அவங்களுக்கு எவ்வளோ காலாகாலமான, அவங்க பிறந்ததுக்கு முன்னாடியே இருக்கிற ஆலயம் ஒன்றும் இல்லாம போவோம். இதெல்லாம் தரமட்டம் ஆக்கப்படும்னா நம்புறதே கஷ்டம். அதனாலதான் அவருடைய வார்த்தையின் அதிகாரத்தை சொல்றார், எப்பா உங்க ஜெனரேஷன்லயே நடக்கும், என்னுடைய வார்த்தையின் அதிகாரம் உண்மை, வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவார். அந்த பகுதியை நம்ம பார்ப்போம். இல்ல தாங்க ரொம்ப கன்ஃபியூஷன். 32-35 எருசலேம் அழிவுக்கு வருகிற பயன்பாடுகள், 36-44 வரைக்கும் வருகிறது அவருடைய வருகைக்கு வருகிற பயன்பாடுகள். ரெண்டு இவெண்ட், அந்த ரெண்டு, எருசலேம் அழிவு, அவருடைய வருகை. அந்த எருசலேம் அழிவுக்கு பயன்பாடு கொடுக்கிறாரு 32-35 வரைக்கும், அவருடைய வருகைக்கு பயன்பாடு கொடுக்கிறார் 36-44 வரைக்கும். பாருங்களா, அந்த 36வது வசனம் எப்படி இருக்கு, அந்த நாளும் நாளிகை குறித்து ஒருவரும் அறியான். எந்த நாள்? அவருடைய வருகை. அதனால அது எனக்கே தெரியாது அப்படின்றாரு. எனக்கே தெரியாது, நீ யூகம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எஸ்டிமேட் கால்குலேட் எல்லாம் பண்ணிருக்க, அப்போ ஒரு வாரிப்பு. அது யூகம் பண்றதை விட்டுட்டு நான் வர்றதுக்கு ஆயத்தமா வாழ், நான் வர்றதுக்கு ரெடியா வாழ். அதைத்தான் சொல்றாரு பயன்பாடாக. ஓகே, அதான் அந்த கிளியர் ஸ்ட்ரக்சர் சொல்லியாச்சு, அதுக்கு பயன்பாடு வரப்போது. ஓகே, இன்னைக்கு 32-35 வரைக்கும் மூணு தலைப்புல படிச்சுக்குவோம். எருசலேம் அழிவின் பயன்பாடு, முதலாவது என்ன சொல்றாரு, ஒரு சாதாரண ஓமை, ஒரு சாதாரண ஓமை. 32வது வசனத்துல அத்திமர ஓமை, ஒரு 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 தீர்க்க தரிசனம், ஒரு சந்ததியை குறித்த தீர்க்க தரிசனம். 33-32 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய தவறளைக்காத வார்த்தைகள். 35வது வசனம், இந்த மூணு தலைப்புல பார்ப்போம். ஒரு சாதாரண ஓமை பாருங்களேன், எவ்வளவு சாதாரணம். 32வது வசனம், அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். ஒரு சிம்பிள், அந்த காலத்தில் இருக்கிற ஒரு குழந்தை கூட பலஸ்தீனா தேசத்துல அவங்களுக்கு தெரியும். ஏன்னா காமன் ஃபேக்ட், ஒரு அத்திமரத்தை பாருங்கள், ஒரு பொதுவான வெளிப்பாடை எடுத்துக்கிட்டு அதுல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், ஒரு ஓமையை கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஒலிவ மலையில இருக்கிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஒலிவ மரம் மரம் தானே சொல்லி இருக்கணும், ஏன் அத்திமரம் சொன்னாரு? ஏன்னா ஒலிவ மரம் வந்து எவர் கிரீன் ட்ரீன்னு வாங்க, எப்ப பாரு பசு பச்சைன்னு இருக்கும், அது இலைங்கெல்லாம் உதிராது. சில மரங்கள்லாம் அப்படி இருக்கு, எவர் கிரீன் ட்ரீ. ஆனா சில மரங்கள் வந்து இலை உதிரும், இலை உதிரி திருப்பி வரும். ஒலிவ மரம் வந்து அப்படி இல்லை. ஆனா இது என்ன மரம், அத்தி மரம் அப்படிப்பட்டது. பாருங்களேன், அதை சொல்றத பார்க்கலாம். ஒரு அத்தி மரத்தை பாருங்கள்ன்றாரு. நம்ம எங்க பாக்குறது, நீங்க பார்த்துருக்கீங்களா இங்க யாராவது அத்தி மரத்தை? நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லைங்க. நமக்கு பொது என்ன, எங்க மரங்களே இல்லையா நம்ம ஊர்ல, இப்பெல்லாம் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்க் இருக்கிறதுனால கொஞ்சம் மரங்கள், இன்னும் கொஞ்ச நாள் போனா எங்கெல்லாம் நம்ம ஒரு மாங்காய் மரத்தை பார்க்கலாம், ஒரு கோயக்கா மரத்தை பார்க்கலாம், அத்தி மரம் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. மரம் எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் சம்மர் வந்துருச்சுன்னா, ஏன் இவ்வளவு வெயில், ஏன் இந்த வருஷம் வந்து இவ்வளவு வெயில். பெங்களூர் எப்படி இருந்துச்சு, கார்டன் சிட்டியா இருந்துச்சு ஒரு காலத்துல. மரங்க வானத்துல இருந்து பார்த்தா எல்லாம் மரங்க எல்லாம் வெட்டிட்டாங்க. அதனால்தான் இவ்வளவு வெயில் அடிக்குது, இவ்வளவு கிளைமேட்ல இதாவது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, கார்டன் சிட்டியா அது, பார்ப்போங்க. இப்போ இதுக்கு பேர் கார்பேஜ் சிட்டி. ஏன்னா எங்க பாரு குப்பை, எங்க பாருவாங்க குப்பை, மரங்க எங்க இருக்குது, எல்லாம் வெட்டிட்டாங்க. ஓகே, ஆண்டவருக்கு பராமரிப்புல ஆண்டவருக்கு நாங்க நன்றி செலுத்துறோம். ஏன்னா எங்க வீட்டுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு மரங்கள் இருக்கு, ஆண்டவர் பராமரிப்புல வச்சிருக்கிறாரு. இந்த பாடம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு. எங்க வீட்டு பக்கத்திலே ஒரு மரம் இருக்கு, மாங்காய் மரம். சம்மர் ஹாலிடேஸ் வந்துருச்சுன்னா என் பையனுக்கு சம்மர் ஆக்டிவிட்டி முதல்ல காலையில் எழுந்திரிச்சு அந்த மாங்காய் கொஞ்சம் பிச்சு, நீங்கள் யாராவது கெஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்புவோம். மாங்காய் பிக்கிறது தான் வேலை. மாங்காய் மரம் அதை நாங்கள் கவனித்து பார்த்துருக்குறோம். எதிர்க்க பட்டர் ஃப்ரூட்டுன்னு ஒரு ட்ரீ இருக்குது. அந்த மாதிரி மரங்களை பார்க்கலாம் என் வீட்டுக்கு வெளியே. இதில் பார்த்தீங்கன்னா நான் கவனித்து பார்த்தோன்னா இந்த மாங்காய் மரம் என்ன ஆகுதுன்னா, இந்த வின்டர் டைமில் வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிருக்கு. அதனோட மர சாரம் எல்லாம் காஞ்சி போய் இலைகள்லாம் உதிர்றத நம்ம பார்க்கிறோம். அதனோட பிரான்ச் எல்லாம் ரொம்ப காஞ்சி போய் உடைச்ச உடையிற மாதிரி பிரிட்டில் ஆயிடுது. செத்தே போச்சான்னு நினைக்கிற அளவுக்கு மலைகள் இலைகள்லாம் உதிர்ந்து போகுது. ஆனா சம்மர் வரப்போது, சம்மருக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, அந்த வேர்ல இருந்து மர சாரம் எல்லாம் திருப்பியா உயிர்ப்பித்து கொண்ட மாதிரி வந்து திருப்பி காஞ்சி போன அதே கிளைகள் என்ன ஆகுது, ரொம்ப இளம் கிளைகளாக, ரொம்ப மெதுவா காஞ்சி கட்டையான கிளைகள் திருப்பி உயிர் வந்த மாதிரி கிரீனா மாறி அப்படியே துளிருட்டி இலை வர ஆரம்பிக்குது. அதை நம்ம பார்க்கலாம். நம்ம மிருதுவான இலைகள், மிருதுவான கிளைகள் ஆகிறத நம்ம பார்க்கலாம். அதை தான் இங்க சொல்றாரு பாருங்களேன். நீங்க என்ன, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இலைகள் இலைக்கு இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது, இலைகள்லாம் மெதுவா விடும் போது நீங்க என்ன தெரியுங்களா, வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். சரிங்களா, வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அந்த மாதிரி நீங்க இலைகளை பார்க்கும் போது, துளிர் விட்டு அந்த பிரான்ச் எல்லாம் இதாகும் போது உங்களுக்கு சம்மர், நம்ம அப்படியே சம்மரை பாக்குறோம். நம்ம எல்லாம் பாக்குறது, நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் சம்மர் வந்துருச்சு, எக்ஸாம் ஓவர் சம்மர். நமக்கு எல்லாம் தெரியும் மார்ச் வந்தாவே சம்மர். ஆனா ஒரு கிளாக் எல்லாம் இல்லாத, டைமிங் எல்லாம் இல்லாத காலத்துல, கேலண்டர் இல்லாத காலத்துல அவங்க எல்லாம் அந்த டைம்ல, அந்த காலத்துல டைமிங்னா சூரியனை பார்த்துதான் டைம் கெஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. காலங்கள் சம்மர் எப்ப வரும்ன்றத மரங்களை அது இது பார்த்து கெஸ் பண்ணுவாங்க. அது அந்த காலத்துக்கு பேசுற இல்லைங்களா. நம்ம எல்லாம் இதை மரத்தை பார்த்துக்கிட்டு உட்கார்றதுல சம்மர் வரமா, அந்த கால மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த பிரான்சஸ் எல்லாம் ரொம்ப மெதுவாகி இலைகள்லாம் துளிரிடும் போது வந்துருச்சுப்பா சம்மர் வந்துருச்சு அப்படின்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்ணுவீங்க, நீங்க கெஸ் பண்ணுவீங்க. அதைத்தான் சொல்றாரு, அதுல இருந்து ஒரு பாடத்தை படிங்க, ஒரு பாடத்தை படிங்க. இங்க ஒரு மரத்தை பார்த்து, இங்க மரத்துல ஏற்படுற மாற்றத்தை பார்த்து வரப்போற காலத்தை ஒரு தீர்க்க தரிசனமா உங்களால கவனிச்சு சொல்ல முடியும். ஆகவே என்னுடைய சீஷர்களே, இந்த இலைகள் இளம் கிளைகளை நீங்க பார்க்கும் போது சம்மர் வந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்களோ, 33வது வசனத்துல பாருங்களேன், அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் கருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஒரு உண்மை நீங்க கண்ணுக்கு முன்னாடி பாக்குறீங்க, அந்த மரம் அந்த இது வந்து இளங்கிளை ஆய் துளிர் விடும் போது வர வராத ஒரு உண்மையை உங்களால யூகம் பண்ண முடியுது இல்லையா. வசந்த காலம் சம்மர் வந்துருச்சு வரப்போதுன்றத யூகம் பண்ண முடியுது. பாக்குற காரியத்தை வச்சு இன்னொரு வரப்போற காரியத்தை யூகம் பண்ண முடியற மாதிரி நீங்க நான் சொன்ன சில காரியங்கள் நடக்கிறத பார்க்கும் போது அந்த அது நடக்க போதுன்றத நீங்க அறிந்து கொள்ளணும். தமிழ்ல வந்து என்ன போட்டு, அவர் சமீபமாய், அவர்னு வார்த்தை வருது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா இட், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்த்தா இட், அது அது. இந்த ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா அதுவும் சொல்லலாம், இட் அவரும் சொல்லலாம். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹிட் தான், அது. அவரை பத்தி இங்க பேசல, எருசலேம் அழிவை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அது சமீபமாய், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பாருங்க, என்ஐவி பாருங்க, லிட்ரல் டிரான்ஸ்லேஷனை பாருங்க, அது சமீபமாய் அப்படின்னு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். என்ன குறிக்கிறாரு, நான் சொன்ன மாதிரி எருசலேம் அழிவை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்பதான் இடைவேளை கால அடையாளங்களை பத்தி சொன்னாரு. அந்த எருசலேம் அழிவுக்கு முன்பதாகவும் அந்த அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், கள்ள தீர்க்கதரிசிகள் வருவாங்க, யுத்தங்கள் போர்கள் நடக்கும், அதை பத்தி தான் அவர் பேசுறார். ஆனா இந்த டிஸ்பென்சேஷனல் வந்து என்ன சொல்லுவாங்க, இவர் இரண்டாவது வருகையை பத்தி பேசுகிறார். அருமையானவர்களே, அங்க போட்டிருக்கிறது பாருங்கள், அவர் என்று சொல்லுகிறாரே. ஏன்னா இது எல்லாமே நடக்கிறது எப்போ, அவர் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற 7 வருஷத்துக்கு, அதுதான்றாரு. ஆனா அப்படி இல்லை. ஏன், 36வது வசனத்துல அவரு என்ன சொல்றாரு, அவருடைய வருகையை பத்தி அங்க வரப்போகுது, அங்க வரப்போகுது பயன்பாடு, அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல், அந்த நாளையோ அந்த நாளின் வேலையை குறித்தும் ஒருவனும் அறியான், நீங்க அது தெரியவே முடியாது, அது யூகம் பண்ணவே முடியாதுன்றாரு. அது எப்படி இரண்டாவது வருகையை பத்தி இருக்கும், எனக்கே தெரியாது, அதை பத்தி யூகம் பண்ணாதீங்க. ஓகே, லெட் பி தி செகண்ட் கமிங். புரியுதுங்களா, ஆண்டவர் வரும்போது நம்ம அதை எதிர்பார்க்கவே முடியாது, அவருடைய வருகையை எதிர்பாராத வருகிறது தானே. அதை பத்தி தான் முழு அதிகாரம் வரப்போகுது. அங்க சூரியன் அந்தகாரப்படுறதும் சந்திரன் வெளியே கொடுக்காம போறதும் ஒரு வருகையை கொடுத்த அடையாளங்கள்ல ஒரு வருகை வந்துருச்சுன்றதை அறிவிக்கிறது. ஒரு ஒரு ஊர்வலம் மாதிரி முன்னாடி போற ஒரு இது ஒரு ஊர்வலம், அது ஒரு வருகை வந்துருச்சுன்னு சொல்றதுதான் சூரியன் அந்தகாரப்படுறது, அது அடையாளம் அல்ல. பாருங்களேன் அவருடைய கேள்வியை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு, அப்பா நீங்க அதிர்ச்சியில இருக்கிறீங்க, இந்த ஆலயம் அதிசயமான ஆலயம் அழிய போதுன்னு அழிய அதிர்ச்சியில இருக்கீங்க, அது நடக்க முடியாத ஒரு காரியம் நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அந்த பாலாக்கும் அருவறுப்பை நீங்க பார்க்கும் போது நான் சொல்லுகிற இந்த அடையாளங்கள் தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறத நீங்க பார்க்கும் போது அவசரமா ஓடணும், நீங்க பொழைக்கணும்னா அவசரமா ஓடணும். அதே பத்தி பேசிட்டே வரும்போது 25வது வசனத்துல இதை முன்னமே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், இது நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன். அதை சொல்லி முடிச்சு அத்தி மரத்திலிருந்து ஒரு ஓமையை படியுங்கள், அந்த பிரான்ச் எப்படி இலை கிளைகளாய் துளிரிடும் போது நீங்க சம்மர் வர்றது அறியுங்களோ, ஒப்பிட்டு நிதானிக்கிறீங்களோ, அதே மாதிரி நான் சொன்ன இந்த காரியங்கள் மோசம் மோசமா உங்க காலங்கள் போகும்போது, தேசம் தேசத்துக்கு விரோதமா போகும்போது, எருசலேமை சுத்தி இராணுவம் வரும்போது, பாலாக்கும் அருவறுப்பு வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுதான் துளிர் விடுறது, இத்தோ எருசலேம் அழிய போகுது என்றது அறிஞ்சுக்கிட்டு ஓடணும். ஏன்னா அது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும், அப்பதானே ஓட முடியும், எல்லாம் கேட் எல்லாம் மூடிடுவாங்களே, அது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியணும், அப்போ நீங்க ஓடணும். அது சமீபமா இருக்கிற கது வாசல் அருகே வந்துருச்சு, அந்த சிக்னல் இவன்ட் என்ன, பாலாக்கும் அருவறுப்பு. அது துளிர் விடும் போது இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நடந்துரும், சம்மர் வந்துடும் இல்ல, ஆனா சம்மர் ரெண்டு மூணு மாசம் இல்ல, சீக்கிரமே வரும், அடுத்த வாரம் வரும், இன்னொரு வாரம் வரும், வந்துருச்சு, ஓட வேண்டியது. இதான் உங்களுக்கு அடையாளம். அது வாசல், வாசல் இங்கிலீஷ்ல டோர்ஸ் வருது, வாசல் அருகே வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்துருச்சு, இன்னும் வந்துருச்சு, இன்னும் உள்ளதான் வரணும், வந்தாச்சு. டோர்ஸ் இங்கிலீஷ்ல வர்றதுக்கு அந்த காலத்துல நம்ம வீட்டுல வைக்கிற மாதிரி ஒரு கதவு இல்ல ரெண்டு கதவு வச்சிருப்பாங்க, அதனால உங்க வீட்டுக்கிட்ட வந்துருச்சு. ஓகே, இந்த ஓமையை படிங்க என்னுடைய சீஷர்களே, இந்த தேசத்துக்கு கடவுளுடைய மாபெரும் அழிவு கோபாக்கின வரப்போ, இதுவரைக்கும் உலக தோற்றத்துக்கு முன்பதாக வராத ஒரு உபத்திரம் வரப்போகுது, அதுல இருந்து நீங்க தப்பணும்னு நான் இந்த இதெல்லாம் முன்னமே உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஓடுங்கள், உங்களை எச்சரிக்கிறேன், அதனால இதை நான் சொல்றேன். பாருங்களேன் சில பேர் இதை நீங்க வாதம் கேட்டிருக்கலாம், இதை பாருங்களேன் அருமையானவர்களே, இந்த அத்திமரம் என்றால் என்ன தெரியுமா, 21வது அதிகாரத்தில் இயேசு ஒரு அத்திமரத்தை சபித்தார். அந்த அத்திமரம் யாரை குறிக்கிறது, கனிதராத இஸ்ரவேலை குறிக்கிறது அல்லவா, அதே அத்திமரம் ஓமைதான் இங்கே வருகிறது. அதுல இந்த அத்திமரம் யாரை குறிக்கிறது, இஸ்ரவேலை குறிக்கிறது. ஆகவே 1967 இஸ்ரவேல் ஒரு தேசமாக அமைக்கப்பட்டது, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அந்த தேசமாக அமைக்கப்படுவதுதான் துளிர் விடுகிறது, அவர் வரப்போகிறார், பாருங்கள் இஸ்ரவேலை பாருங்கள், அப்படி எல்லாம் இருக்கு போதும். நான் வேடிக்கையா சொல்லியிருக்கலாம், இப்படியே தான் பிரசங்கம் இருக்கும் அவங்களுக்கு, அப்படியா இந்த வசனம், அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை உங்களுக்கு, நீங்களாம் தலை ஆட்டுவீங்க அப்பெல்லாம், ஓ ஆமா இஸ்ரவேல் வருது, ஆமா துளிர்றது அத்திமரம், இதை பத்தி தானே சபிச்சாரு. அதுக்கு சிம்பிள் ஆன்சர் லூக்கா 21:29 கரெக்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்ச அவங்க சொல்றது 21:29
அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார், அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள்.
பாருங்களேன் அவங்க என்ன சொல்றது, அத்திமரம் வரும் ஒரு ஓமையாக ஒரு உதாரணமாக கொடுக்கல, அது சிம்பாலிக் லாங்குவேஜ், இஸ்ரவேல குறிக்கிறது. அதே பாரலல் பாசேஜ் பகுதி லூக்கால எடுத்து பார்த்தோம்னா அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும், இட்ஸ் அன் எக்ஸாம்பிள். அத்திமரம் அதுக்குதான் மாங்கா மரத்தை தைரியமா யூஸ் பண்ண, நான் அத்திமரத்துல ஒன்னும் விசேஷம் இல்லை, மற்ற எல்லா அந்த மாதிரி எல்லா உதிர்ற மரங்களையும் பாருங்கள் அப்படின்றார். பாருங்களேன் அதான் அங்க ஒரு விளக்கணம் பார்க்க சிம்பிள், இவர் ஒன்றும் அங்க சிம்பாலிக்கா இஸ்ரவேல்லாம் குறிப்பிடலை. பாருங்களேன் இந்த மாதிரி வேதத்தை படிச்சுக்கிட்டா தான் அது, இவங்க ஐசோஜீசஸ் பண்ணாதான் இஸ்ரவேலை குறிக்கிறது அருமையானவர்களே, அதனால தான் அங்க பாருங்கள் இங்க பாருங்கள் அடையாளத்தை சொல்லுவாங்க, அதை நம்ப கூடாது. ஓகே, அதனாலதான் இதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கோம், சாதாரண ஓமை. ஏன் குழப்புறீங்க, சாதாரண ஓமை அவர் சொன்னார். ரெண்டாவது தலைப்பு என்ன, ஒரு சந்ததியை பற்றிய தீர்க்க தரிசனம். இந்த முழு சாப்டர்லயே ரொம்ப வாதம் பண்ற வசனம் இது, ரொம்ப வாதம் பண்ற வசனம். நான் வேடிக்கை காலில் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப நம்ம மேல தாண்டியா சின்ன வயசுல ஆடும் போது நம்ம மேல எகிறதுக்கு அடிக்கிறதுக்கு எல்லாம் வருவாங்க. ஒரு கேம் ஆடுவோம் நாங்க ஸ்டாச்சு அப்படின்னு சரிங்களா. எப்படி ஸ்டாச்சுன்னா அவங்க அப்படியே நின்னுணும், நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு வசனம் இது நம்ம ரிஃபார்மர்ஸ் ரொம்ப பேசுவாங்க, அவர் வராரு இஸ்ரவேல் வராரு ராப்சர் நடக்க போகுதுன்னு. இந்த வசனத்தை எடுத்து சொன்னோன்னா ஸ்டாச்சுவா அவங்க நின்றுடுவாங்க, ஒன்னும் அவனால பேசவே முடியாது, அப்படியே நின்றுவாங்க. ஸ்டாச்சு வசனம் பாருங்களேன் 34. இவர்கள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழுந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகள் எல்லாம் நான் சொல்றதெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழுந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏப்பா இதெல்லாம் வரப்போ காலத்துல 7 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும்ன்றீங்களே, இந்த சந்ததி ஒழிந்து போகாதுன்றாரு, இதுக்கு என்ன பதில் கொடுப்பீங்க? ஸ்டாச்சு ஸ்டாச்சு ஒன்றும் பதில் கொடுக்க முடியாது. சொல்றாரு இந்த சந்ததி, அதை எப்படி சொல்றாரு பாருங்களேன், மெய்யாகவே மெய்யாகவே. இயேசு இதை ஒருத்தர் சொல்றார், தி மேஜிஸ்டீரியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அவர் மெய்யாகவேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த வசனத்தை வச்சு விளையாடக்கூடாதுங்க, அந்த வசனத்தை புரட்டக்கூடாது. இயேசு ஏதோ முக்கியமாக வலியுறுத்தணும், ஏதோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கவனிச்சு அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன், இதை நீட்டா கவனிச்சுக்கங்க. உங்களுக்கு இது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும், இதை நம்புறது. நான் சொல்றது ஒரு கல்லின் அதிசயமான அசைக்கப்பட முடியாத ஆலயம் அசைக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம போகும். அது நான் சீஷர்களே இந்த சூழ்நிலை உங்க சூழ்நிலை பார்த்தா அது நம்பவே முடியாத மாதிரி தோணும். ஆனா நான் சொல்லுகிறேன், இது அப்படித்தான் அழிய போகுது. அழியது மாத்திரம் இல்ல, அது உங்க ஜெனரேஷன்லயே அழிய போகுது, உங்க ஜெனரேஷன்லயே அழிய போகுது. அது ஒரு உதாரணம் கொடுத்த, உதாரணம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், அது உங்க ஜெனரேஷன்லயே அழிய போகுது. ஒரு ஓமையை கொடுத்து சொல்லி இருக்கிறேன், இப்போ ஒரு சந்ததியை குறித்த தீர்க்க தரிசனம், ஒரு அசாதாரணமான கம்பீரத்தோடு நிச்சயத்தோடு மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். அவங்க என்ன சொல்றது, ப்ராபசி இல்லைங்களா, ஜெனரேஷன் அப்படின்னா என்னங்க ஜெனரேஷன், என்ன செய்வீங்க அவங்க விளக்கம். ஒருவேளை ஒரு இவங்க இருந்தா அவங்க கொடுக்கிற விளக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். விளக்கம் ஸ்டாச்சு மாதிரி ஆயிடுவாங்க, அவன் ஸ்காலர்ஸ் எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. ஸ்டாச்சுவா நம்ம நின்னோம்னா எப்படி ஏதாவது விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு அவங்க பண்ற ஜிம்னாஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, ஜெனரேஷன் அப்படின்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோ சந்ததி பலேற்பாடுல போய் பலேற்பாடுல சில வசனங்க எங்கெல்லாம் போட்டிருக்கோ அதை எபிரேயர் மொழியில எடுத்து வந்து அதை கிரீக்குக்கு மாத்தி, என் அருமையானவர்களே சந்ததி என்றால் என்ன தெரியுமா, ஒரு குலத்தை குறிக்கிறது, ஒரு தேசத்தை குறிக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. ஆண்டவர் என்ன இந்த வசனத்தில் சொல்லுகிறார் தெரியுமா, இஸ்ரவேல் தேசம் ஒளிந்து போகாது என்று சொல்லுகிறார். அதனால்தான் பாத்தீங்கன்னா 2000 வருஷமானாலும் அவர்கள் ஒளியாமல் இருக்கிறார்கள் பாருங்கள், செதறப்பட்டாலும் இன்றளவுக்கு அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள் பாருங்கள். அந்த தேசம் அழியாது என்று அவர் சொல்லுகிறார். அப்படியா, என்ன ஒரு அதிசயம், அப்படி ஆண்டவர் இந்த வசனத்திலேயே சொல்லி இருக்கிறாரா நம்ம பார்க்கணும் பாருங்களேன். இந்த பெரிய போதகர் நம்ம எல்லாம் ரொம்ப மதிக்கிற போதகர் கூட மெக்கார்த்தர் கூட 5 காரணங்கள் சொல்ற, 5 காரணங்கள் இது அப்படித்தான் அப்படின்னு இன்னும் அதுக்கு அவருக்கு கன்வின்ஸ் இல்ல. அதனால 5 எடுத்து வைக்கிறாரு, 5ல் இன்னொன்னு சேர்க்கிறாரு. இந்த சந்ததினா என்ன கூட இருக்கும் தெரியுமா, இயேசுவை நிராகரிக்கிற சந்ததி. இதெல்லாம் இயேசுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு ஜெனரேஷன் ஒரு இதெல்லாம் நடந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாரு. இன்னொரு அவரு 5 விளக்கங்களை கொடுத்துட்டு இன்னொரு அவருக்கே உரித்த ஒரு விளக்கம், இந்த ஜெனரேஷன் இந்த ஜெனரேஷன் அந்த ரகசிய வகையில எடுக்கப்படாத பூமியில 7 வருஷம் இருக்கக்கூடிய ஜெனரேஷன் அழியப்படாது இவையெல்லாம் முடிகிற வரைக்கும். உண்மையா அப்படித்தான் சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு ஜெயின்ட்லாம் பெரிய போதகர்கள் அவங்களே அப்படி தடுமாறும் போது எனக்கு அதை பார்த்து சிரிப்பு வந்துச்சு. குழந்தையா இருக்கிற எனக்கு இந்த பதில் தெரியும், உங்களுக்கு தெரியா, எவ்வளவு பெரிய ஆளு நீங்க, நீங்க போய் தள்ளாடுறீங்களே, எனக்கு எல்லாம் என்ன தெரியும், எனக்கு தெரியுமே இது. ஏன் இந்த மாதிரி, வாட் இஸ் தி பாயிண்ட், ஜெனரேஷன் அது இதுன்னு ஏன் குழப்பறீங்க, கிளீனா அதை போட்டிருக்கிறது ஏன் படிக்க, அவங்க மேப்புக்கு அதை ஃபிட் பண்ண, அது எது எது ஃபிட் ஆகலையோ அதுக்கு வேற வேற விளக்கங்கள் கொடுக்கறேன். இதுதான் தன்மை பாருங்களேன். அதான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும் எவ்வளவு புரட்டல் வேதத்துல நடக்குதுன்னு. ஏன் அவங்க மேப்புக்கு ட்விஸ்ட் பண்ணி எப்படியாவது நேச்சுரல் மீனிங் சிம்பிள் மீனிங் என்னங்க, இன் ஜெனரேஷன் என்ன, அந்த காலத்துல வாழுகிற மக்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க எருசலேம் அழிய போது உங்க ஜெனரேஷன் ஒழியாதுன்ற உங்க வாழ்க்கையிலேயே நடக்கும் பான்ற அது. அது ஏன் குழப்பணும்? விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு திட்டினாரு. இப்போ வரப்போற சந்ததியா திட்டினாரு? இல்ல, அவங்களதான் திட்டினாரு. துன்மான தீமையும் வேசித்தனமான அடல்ட்ரஸ் ஜெனரேஷன் திட்டினாரு இல்லைங்களா. ஆர்டினரி யூசேஜ் ஜெனரேஷன்னாவே மத்தேயும் பயன்படுத்துற வார்த்தை 11, 16 12, 39 41, 45 17, 17 23 30 எல்லா இடத்துலயும் ஜெனரேஷன் என்ன அங்க இருந்த மக்கள் அது பத்தாதுன்னு இந்த வசனத்துல கான்டெக்ட் என்னவோ இருக்கு. எந்த ஜெனரேஷன்? இந்த சந்ததி. இதை விட ஸ்ட்ராங்கா என்னங்க வேணும்? இந்த சந்ததி. அந்த சந்ததி இல்லப்பா, 7 வருஷத்துக்கு வர்ற முன்னாடி வர்ற அது இல்ல. இந்த சந்ததி ஒளிந்து போகாது. இதெல்லாம் தெளிவா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா உங்க குழப்பம் வரும்போது இல்ல குழம்பி இருக்கிறவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம். நீங்க இந்த சந்ததி, யூதர்களுக்கு சந்ததினா அவங்களுக்கு பொதுவா 40 வருஷம் நினைப்பாங்க. ஏன்னா மோசே, ஆண்டவர் வந்து மோசேக்கு சொன்னார் இந்த சந்ததி என்ன வாக்குத்தத்தம் பூமியில வர முடியாது அப்படின்னும் போது எத்தனை வருஷம் சுத்த விட்டார் அவங்கள? 40 வருஷம் அவங்க எல்லாம் இழந்து போனாங்க இல்லைங்களா. அதான் ஆண்டவர் சொல்றாரு 40 வருஷத்துக்குள்ள நடக்கும், இந்த சந்ததிக்குள்ள நடக்கும். நடந்துச்சா? இப்ப 33 AD பேசிட்டு இருக்காரு. 70 AD அவங்க எல்லாம் அழிஞ்சாங்களா? அதான் அவர் சொல்றாரு. நம்ம அதை தான் நம்ம கான்டெக்ட்ல எவ்வளவு கிளீனா ஃபிட் ஆகுது பாருங்களேன். இது எருசலேம் அழிவை பத்தி பேசுகிறார். என் சகோதரர்களே, என்னுடைய ரகசிய வருகையை விசுவாசிக்கிறவர்களே, இது தெளிவாக எருசலேம் வருகையை பத்தி பேசுறாரு. சிம்பிள் ஓமை, இது நிச்சயமா நடக்கும். இந்த அடையாளங்களை நீங்க நான் சொல்லி இருக்கிறேன். இடைவேளை அடையாளங்கள் எப்படி இருக்கும், பாலாக்கும் அருவறுப்பு எப்படி வரும், இது வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த அத்திமரத்தை பார்த்து நீங்க படிச்சுக்கணும். எப்படி சம்மர் கிட்ட வருதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களோ, எருசலேம் மலிவு முன்னாடியே நீங்க தெரிஞ்சுக்கணும் என் ஜனங்களே. ஏன்னா கொடிதான இதுவரைக்கும் உலகத்துல வராத கொடுமை வரப்போகுது. அதுல இருந்து நீங்க தப்பணும், தப்பணும். அர்ஜென்டா அங்கிருந்து ஓடி தப்பணும். அது பத்தாது என்ன, நம்ப முடியல, நம்பவே முடியாதுக்கு உங்களுக்கு இன்னும் உங்க விசுவாசத்தை பலப்படுத்தும்படி சொல்றேன். இன்னொரு குழுவை கொடுக்கறேன், உங்க ஜெனரேஷன்லயே அது நடக்கும். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்க ஜெனரேஷன்லயே நடக்கும். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையிலேயே நான் லிட்ரலா அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. ஓகே, அதுக்கு விளக்கம் பார்த்தோம். சாதாரண ஓமை, சந்ததியை குறித்த தீர்க்க தரிசனம், மூன்றாவது கிறிஸ்துவுடைய தவறளிக்காத வார்த்தைகள். பாருங்களேன் என்ன கம்பீரமான வார்த்தை, 35வது வசனம், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. இன்னும் என்ன சொல்றாரு இதுல? அவங்களுக்கு தான் இன்னும் என் மக்களே, உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களையும் பயங்கர கொடுமை வரப்போகுது, பயங்கரமான கொடுமை. கற்பிணி ஸ்திரீகளை வயிறு கிழிச்சு அழிப்பானுங்க, குழந்தைகளை பாறை அடிச்சு அழிப்பானுங்க. கொடுமைனா கொடுமை வரப்போகுது. அதுல நீங்க மாட்டணும்னு என்னுடைய விருப்பம் இல்லை. என்னை நிராகரித்த இந்த தேசத்தின் மேல தேவ கோபாக்கின வரப்போகுது. அதுல இருந்து நீங்க தப்பித்து கொள்ளணும். நான் உங்களுக்கு சொல்ற அதுக்கு அடையாளங்கள்லாம் சொல்லி இருக்கிறேன். ஒரு ஓமையை பார்த்து நீங்க படிச்சு அதுக்கு முன்னமே தெரிஞ்சு தப்பிக்கணும். அது உங்க ஜெனரேஷன்லயே நடக்கும். இல்ல இது இது நம்பவே முடியல, கஷ்டமா இருக்குதுன்னா அதுக்கு பத்தாதுன்னு சொல்லி என்னுடைய வார்த்தையின் அதிகாரத்தை அது பின்னாடி போடுறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. ஆண்டவரே இதை நம்பவே முடியல நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் வந்து அவங்க தோல்ல கை போட்டுக்கிட்ட மாதிரி, நான் சொல்றத நம்புங்க. ஒருவேளை உங்க சூழ்நிலாம் பார்த்தா நான் சொல்றத நம்பாது முடித்தா இருக்கும். ஏதோ கதை சொல்றாருன்னு நினைச்சுக்கலாம்னு தோணும். இதெல்லாம் நடக்குமா? இந்த ஆலயத்தெல்லாம் போய் அசைக்க முடியுமா? நம்மளை அசைக்க முடியுமா? யாராவது நம்ம தேசத்தை அசைக்க முடியுமா? நம்ம கவர்மெண்ட் அசைக்க முடியுமா? அப்படிலாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நான் சொல்றத நம்புங்க. இந்த ஆலயத்தை, இந்த கூட்டத்தை, ரோமர் சமாதானத்தெல்லாம் பார்த்தா அசைக்க முடியாத மாறாத மாதிரி இருக்கலாம். ஆனா இது நடக்கும், உங்க வாழ்க்கையில் நடக்கும். என் முழு வார்த்தையின் தவறளைக்காத வார்த்தையின் வல்லமை அதிகாரத்துல நான் சொல்றேன், நீங்க இதுல இருந்து தப்பணும். இது நம்புறது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா என்னுடைய வார்த்தை எவ்வளவு தவறளைக்காதது என்பதை சொல்லும்படிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாரு. அதுல ஒரு நெகட்டிவ் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். ஒரு பாசிட்டிவ் என்ன? பாசிட்டிவ்னா நடக்கும், நடக்காது. என்ன நடக்கும்? வானமும் பூமியும் ஒளிந்து போவோம். பாருங்களேன், யாராவது இப்படி சொல்லியிருந்தாங்களா, வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், நீ ஒளிஞ்சு போவேன்னு சொல்லியிருக்கிறாங்க, உங்க குடும்பம் ஒளிஞ்சு போவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாரு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பிறந்ததுல இருந்தே ஒளிந்து போகாத அசைக்கப்படாத ஒரு காரியம் என்னங்க, இந்த பூமி, நம்ம பார்த்த பூமி, நம்ம ஊரு, நம்முடைய பூமி. இந்த என்னாமது இமாலய மலைகள், எவ்வளவோ பெரிய மலைகள், அந்த கிராண்ட் கேனியன்ஸ், நயாகரா ஃபால்ஸ், இதெல்லாம் பார்த்தோன்னா அந்த மலைகள்லாம் நித்திய உறுதிக்கும் அடையாளத்துக்கும் சதரம் மாதிரி நிக்குது இந்த பூமி. எத்தனை காடுகள், எத்தனை வளர்ச்சிகள், நம்மளா சில இடங்களில் போகும்போது இது காடா இருந்துச்சு, டெவலப் ஆயிட்டே போகுது, அசைக்க முடியாது போல இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு. மவுண்டன் பீக்ஸ் இதெல்லாம் பார்க்கும் போது இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் ஒளிஞ்சு போ, ஒளிஞ்சு போ, இன்னும் ஒளிந்து போகாது. சரி, பூமி தான் போட்டோம், வானம் யோசிச்சு பாருங்களேன், வானம் போது எல்லா கிரகங்களையும் யூனிவர்ஸ் சொல்றார், நட்சத்திரங்கள், சூரியன், யோசிச்சு நீங்க என்னைக்காவது சூரியன் நடுவில் நின்றுட்டு இருக்கா, என்னைக்காவது சூரியன் அஸ்தமாகாம போயிருக்கா, இல்லையே. நம்ம பிறந்த நாள் முதல் நம்ம எவ்வளவு கிராண்டட் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு அதை எடுத்து யோசிக்கிறதே இல்லை. அது எப்ப பாரு இப்படிதான் இருக்கும், வானம் இப்படித்தான் இருக்கும், பூமி இப்படித்தான் இருக்கும், அதை ஒண்டி அசைக்கப்படாது, அதை பத்தி ஒண்டி கவலைப்படக்கூடாது நம்ம, ஏன்னா அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணுமே ஆகாது. அதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதுலாம் நம்ம வீட்டை பத்தி, நம்ம லோனை பத்தி, நம்ம வேலையை பத்தி தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்பா எது அசைக்கப்படாத நித்திய சதரங்களாக உன் பிறப்புல இருந்து நீ பாத்துக்கிட்டு வரியோ அதெல்லாம் ஒளிஞ்சுதான் போ, ஒளிஞ்சுதான் போ, வேற எதோ பத்தியோ ஒளிந்து போகாதுன்னு நினைக்கிற, இதுவே ஒளிஞ்சு போவோன்ற அசைக்கப்படாத ஒரு சதம். இதை விட என்ன இருக்க முடியும், ஒளிந்து போகும். இதே வார்த்தை பாஸ்அவே, இதே வார்த்தையை கத்துக்கிட்டாங்க நல்லா பேதுருவோம் யோவானோ, உலக முடிவை பத்தி பேசும்போது இதே வார்த்தையை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. பாருங்க வெரி இன்ட்ரெஸ்டிங், 2 பேதுரு 3:10 அவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறமாய் வரும் வரும், அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போவோம். இங்கிலீஷ்ல அகன்று போவோம் வருது, இங்கிலீஷ்ல தமிழ்ல அகன்று போவோம், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா as a thief in which heavens will pass away with a great noise. அதே வார்த்தை ஒளிந்து போவோம், இந்த பூமி ஒளிந்து போவோங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போவோம். ரெவலேஷன் 21:1 யோவான் அங்க நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவர் என்ன சொல்றாரு, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயிற்று, ஒளிந்து போயிரும், ஒளிந்து போயிரும். அசைக்கப்படாத நிரந்தர சிதறமாக நீ நம்பி இருக்கிற இந்த பூமியும் வானமும், உன் கண்ணால் காணுகிற வானமும் ஒளிந்து போவோம். இந்த டெம்பிள் என்னையா, அதான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஆளு என்ன, ஒரு காலம் வரும் இதெல்லாம் ஒளிந்து போவோம். என்ன ஒளிந்து போகாது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒளிந்து போகாது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டபுள் நெகட்டிவ், பை மை வேர்ட்ஸ் வில் பை நோ மீன்ஸ் பாஸ் அவே, ஒரு காலம் ஒளிந்து போகாது. யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும் போது இன்னைக்கு கனவு மாதிரி இருக்கலாம், இந்த வானம் பூமி தான் நிஜம் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நான் சொல்ற இந்த வானம் பூமி தான் கனவு, என்னுடைய வார்த்தைகள் தான் நிரந்தரம். இந்த அண்ட சராசரத்தை விட வானம் பூமி சகல அண்ட சராசரத்தை விட மிக உறுதியானது, மிக பாரமானது, மிக நம்பத்தக்க கூடியது என்னுடைய வார்த்தைகள். யோசிச்சு பாருங்களேன், the reliability, the infallibility of the word of Christ, நம்பகத்தன்மையுடைய கிறிஸ்துவுடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறாம மாறாம நிச்சய தன்மை உடையது என்னுடைய வார்த்தைகள். என்னுடைய சீஷர்களே, உங்களுடைய முழு நம்பிக்கையோ உங்களுடைய ஆத்துமாவையும் போட்டு நம்பி தொங்க வேண்டியது என்னுடைய வார்த்தைகள்ல தான். நீங்க உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய ஆலயம் இதெல்லாம் பார்த்தா என் வார்த்தைகள் கனவு மாதிரி தெரியலாம். அந்த காலத்தில் வந்து இங்க இங்கே கிறிஸ்து இருக்கிறார், அங்கே கிறிஸ்து இருக்கிறார், உங்களை என்னென்னவோ சொல்லி கலங்க வைக்கலாம். நம்பாதீங்க, நீங்க நம்ப வேண்டியது நித்தியமான மாறாத என்னுடைய தவறைக்காத வார்த்தைகள், வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவார். இதை விட கிறிஸ்து வேற என்ன, எப்படி சொல்லணும் அவருடைய வார்த்தைகள் வல்லமையை பத்தி, எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்களேன். நைட்டெல்லாம் இது என் கண் காதில் ஒதுக்கிட்டே திருப்பி திருப்பி ரிங் ஆகுதுன்றோம் இல்லைங்களா, ரிங் ஆகிட்டே இருக்கு. வானமும் பூமியும் ஒளிந்து போகாது, ஒளிந்து போகும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. உண்மையாகவே இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோன்னா தலையை வெடிச்சிடும் போல இருக்கும். எவ்வளோ பவர்ஃபுல் வேர்ட்ஸ், எவ்வளோ ஸ்ட்ராங். இதை விட உறுதியாக என்னங்க சொல்லணும்? கிறிஸ்துவோட வார்த்தையினுடைய அதிகாரத்தை பற்றி, அதிகாரத்தை பற்றி, என்னுடைய தவறலைக்காது தன்மை ஏன் சொல்றாரு? அவங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துற, இதை நம்புங்க, இதை உயிரா பிடிச்சுக்காங்க. காணுகிற காரியத்தை நம்பாதீங்க, என் வார்த்தைகளை நம்புங்க. உங்களுடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம் எதிர்காலத்தை எல்லாமே உங்களுக்கு வரப்போற கிரைசிஸ்ல நீங்க தப்புனா என்னுடைய வார்த்தைகளை நம்புங்க, நம்புங்க. இந்த இஸ்ரவேல் பழைய உடன்படிக்கை யூத குலமே சின்னா பின்னம் செய்ய போறார் ஆண்டவர். அதை ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்க, உங்க ஆயுசு நாட்கள்லயே அது நடக்கும்னு சொல்லியிருக்க. அது இன்னும் நம்புறது கஷ்டமா இருந்தா என்னுடைய வார்த்தைகள் அதிகாரத்தை அதுக்கு பின்பதாக நான் போட்டு சொல்லுகிறேன். ஓகே, சாதாரண ஓமை. அப்புறம் என்ன படிச்சோம்? சந்ததியை குறித்த தீர்க்க தரிசனம், கிறிஸ்துவுடைய தவறலைக்காத வார்த்தைகள், தவறலைக்காத வார்த்தைகள். என்ன பாடம் நம்ம இதுல படிக்கிறோம்? இதை தான் இந்த பகுதியை நம்ம படிக்கிறோம். எருசலேம் அழிவை பத்தி படிக்கிறோம். எருசலேம் அழிவு நடந்து முடிஞ்சிருச்சு. வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை உயிரா பிடிச்சுக்கிட்டு இருந்த விசுவாசிகள் ஒருவருமே அந்த எருசலேம் அழிவுல அழியல. வரலாறு அதான் நமக்கு சொல்லுது. ஏன் அழியலன்னா வரலாறு ஆச்சரியப்படுது. இப்ப நமக்கு புரியுதா எவ்வளவு இயேசு அவங்க சீசர் அப்போஸ்தலர்கள் என்ன உறுதியோடு இது சொல்லி இருப்பாரு? அந்த அப்போஸ்தலர்கள் அவங்க ஆயுசிலேயே நடக்க போற சத்தியத்தை எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு இஸ்ரவேலுக்குள்ள கட்டுக் கொடுத்திருப்பாங்கன்னா, எந்த அளவுக்கு பதிக்க வச்சிருப்பாங்கன்னா, என்ன நடந்தாலும் போதும் நாங்க இயேசுடைய வார்த்தையத்தான் நம்புவோம்னு பிடிச்சுக்கிட்டு அந்த அத்திமரம் அடையாளம் மாதிரி அந்த பாலாக்கும் அருவறுப்பை பார்க்கும் போது அந்த கேட் எல்லாம் மூடுறதுக்கு முன்னாடி தப்பிச்சு போனாங்க, பொழைச்சாங்க. கிறிஸ்தவர்கள் யாருமே யூதர்கள் கோடிக்கணக்கில் அழிக்கப்பட்டாங்க, லட்சக்கணக்கில் அழிக்கப்பட்டாங்க. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ஒருவருமே அழியல. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாம போச்சு. அவர் சொன்னாரு, அது நடந்துச்சு. அது உலக முடிவுக்கு ஒரு முன்றுசி. இன்னைக்கு நம்ம எருசலேம் அழிவு பத்தி நோக்கி பார்க்க வேண்டியதில்லை. நம்ம என்ன நோக்கி பார்க்கிறோம்? இயேசுடைய வருகையும் உலக முடிவும் நோக்கி பார்க்கிறோம். அவர் சொன்னாரு நடந்துச்சு, அவர் சொன்னாரு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு, அவர் சொன்னாரு அப்படித்தான் நடக்க போகுது. இடைவேளை காலத்துல என்ன நடக்கும் அவர் சொன்னாரு, அதான் நடக்கல. நம்ம கண் முன்னாடியே பார்க்கிறோமே, தேசம் இன்னொரு தேசத்துக்கு விரோதமா போகும். உலகம் எங்க என்னுடைய நாமத்தில் அநேக கள்ளப்போதகர்கள் இல்லையே, நம்ம வருத்தப்படுறோம் ஏன் இத்தனை பேர்னு சொல்லி இருக்கிறாரு. என்னுடைய நாமத்தில் அநேக கள்ளப்போதகர்கள் வருவார்கள் அப்படின்னு, கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும். கொள்ளை நோய் இப்பதானே பார்த்து முடிச்சோம். கொள்ளை நோய்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? எப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்துச்சு? அவர் சொன்னாரு இந்த இடைவேளை காலத்துல வஞ்சனை நடக்கும், சர்வதேசம் மோதல் நடக்கும், பேரழிவுகள் நடக்கும், அதெல்லாம் விசுவாச துரோகம் நடக்கும், அநேகர் இடர் அடைவாங்க. அவர் வருகை சொல்லி இருக்கிறாரு, நான் அந்த காலம் முடிஞ்ச பிறகு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கொடுக்காது, வானத்தின் சத்துவங்கள்லாம் அசைக்கப்படும். அப்பொழுது மனித குமாரனுடைய அடையாளம் வானத்தில் தோன்றும், பூமியின் கோத்திரம் எல்லாம் அழுவார்கள். அவர் சகல மகிமையோடு மேகங்களோடு வருவார், எல்லாரும் காணும்படிக்கு வருவார், தன்னுடைய மக்களை சேர்க்கும்படி வருவார், எக்கால சத்தத்தோடு வருவார். இதெல்லாம் இன்னைக்கு கனவு மாதிரி உங்களுக்கு இல்ல? இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு இல்ல உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இதை நீங்க நம்புறீங்க? உங்களுக்கு தான் இயேசு சொல்றாரு, எப்பா இதை நம்புறவன் தான் பொழைப்பான், வரப்போற கோபாக்கினைக்கு இதை நம்புறவன் தான் பொழைப்பான், வானமும் பூமியும் ஒளிந்து போகும். இன்னைக்கு நீ உன் சூழ்நிலைய, சுற்றுச்சூழ்நிலைய, உன் அரசாங்கத்தை, வீடு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறியா? நீ பார்க்கிற இந்த காரியங்கள் மாத்திரம் இல்ல, நீ என்ற பிறந்த நாள் முதலிருந்து பார்த்த இந்த வானமும் பூமியை ஒளிஞ்சு போகுது, என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போக, நான் சொன்னபடிதான் நடக்கும், சொன்னபடிதான் நடக்கும். எவ்வளவு பிரம்மாண்டமான வசனம். தேசங்கள், ராஜ்யங்கள், அன்னைக்கு ரோம ராஜ்யம் இருந்துச்சு, ஒளிந்து போயிருச்சு. பாபிலோன் ராஜ்யம், கிரேக்க ராஜ்யங்கள், எல்லா ராஜ்யங்களும் ஒளிஞ்சு போயிருச்சு. ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் கிறிஸ்துவுடைய வசனம் தான், வார்த்தை தான் வெற்றி நட போட்டுக்கிட்டு வரல இல்லைங்களா? வெற்றி நட போட்டுக்கிட்டு வருது, தடையில்லாத வேகத்தோடு வருகிறது, நிறைவேறி கொண்டு வருகிறது. ஏன்னா அவருடைய வார்த்தைகள்லாம் தேவனுடைய நித்திய ஆணையின் அடிப்படையில் உண்டு, நிச்சயமா நிறைவேறும். அதன் அடிப்படையில தான் வரலாறு இருக்கும். இந்த வார்த்தைகளை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க, இதுதான் நமக்கு இருக்கிற பயன்பாடு. எந்த அளவுக்கு இந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறீங்க, எந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறீங்க, எந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு நடுங்குறீங்க பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம எதை நம்புறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அது பொடிதான் நம்ம வாழ்க்கை, வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை. எது ரொம்ப பெருசு, எது நமக்கு ரொம்ப, எது நம்முடைய ப்ரையாரிட்டிஸ், எது நமக்கு ரொம்ப முக்கியம், அதன்படையில தான் வாழ்க்கை. அவர் வரும்போது கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்துல வருகிறவன், என்னுடைய வசனத்தின்படி நடக்கிறவன் தான், என் வசனத்தை தான் பிடிச்சுக்கிறவன், தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய முழு பலத்த ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் பிடிச்சு என் வசனத்திலே தொங்கி வாழ்றவன் தான் வர முடியும். நம்முடைய வாழ்க்கை எதை நம்புறோம், நம்ம நம்ம குடும்பத்தை நம்புறோமா, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வேலை கொடுத்த கம்பெனியை நம்பி நம்ம வாழ்க்கை இருக்கா? இந்த உலகம் மரண பிடி, இந்த உலகம், இந்த வசனத்தை உங்க மனசுல இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது எல்லாம் திருப்பி 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 மனது கொண்டு வந்து பாருங்களேன், கொண்டு யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தை பார்க்கிறோம், நம்ம வேலையை பார்க்கிறோம், இது ஒளிந்து போவோம். நம்ம குடும்பத்தை பார்க்கிறோம், இது ஒளிந்து போவோம். நம்ம பார்க்கிறோம், நம்ம ஒளிந்து போவோம். இந்த உலகம், இந்த அரசாங்கத்தை பார்க்கிறோம், இது ஒளிந்து போவோம். இந்த சுற்றுச்சூழல், இந்த வீடு எல்லாம், இந்த வானம் பூமியை ஒளிந்து போவோம் ஐயா. ஆனா இந்த வாழ்க்கை மரணப்பிடி நம்மளுக்கு, இந்த வாழ்க்கை தான் எல்லாம், என்ன ஆக போகுது. ஏன்னா நம்ம வாழ்க்கையே ஷேப் ஆகுறது, நம்ம எந்த பயத்துல நம்ம வாழ்றோம், எந்த கொள்கையில வாழ்றோம்ன்றது, நம்ம எதை நம்புறோமோ. ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆக போகுது, எதிர்காலம் என்ன போகுது, நான் செத்த உடனே என்ன ஆகுது, இந்த உலகத்துல என் குடும்பம் என்ன ஆக போகுது, அந்த வாங்க இதெல்லாம் ஒளிந்து போக போதியா, அதான் ஆக போகுது. எல்லாமே ஒளிந்து போக போகுது, அதான் ஆக போகுது. ஒன்றே ஒளியாதது அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. வானம் பூமி ஒளிந்து போவோம். யோசிச்சுப்பா, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது ஒளிஞ்சு போவோம், அது ஒளிஞ்சு போவோம், இது ஒளிஞ்சு போவோம், இது நான் ஒளிஞ்சு போவேன். ஒளியாதது ஒன்றே அவருடைய வார்த்தை. யோசிச்சு பாருங்க, இது உங்க காதல ஒழிக்கட்டும், எவ்வளவு பரிதாபம். இந்த ஒளிஞ்சு போற காரியங்களின் அடிப்படையில சிந்திக்கிறது, வாழ்க்கை அமைச்சுக்கிறது, வாழ்றது. இந்த உலகமும் உலகத்தின் இச்சைகளும் ஒளிந்து போகும் தேவனுடைய வார்த்தையின்படி சித்தத்தின்படி நடக்கிறவனை என்றென்றும் நிலைத்திருப்பான். அப்படிப்பட்டவங்களை நம்ம எதுல நம்ம வாழ்க்கை கட்டுகிறோம், எது உங்க வாழ்க்கையில முக்கியம், இங்க யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை எது அடிப்படையில் இருக்கு? கிறிஸ்துவுடைய அந்த வார்த்தைகளை நம்ம நம்புறதா இருந்தா நம்முடைய வாழ்க்கை, இன்கால வாழ்க்கை, நம்முடைய ஆத்மா சரீரம், நிகழ்கால, வரப்போற காலம், எதிர்காலம் எல்லாமே அவருடைய வார்த்தையை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்போங்க. அந்த சராசரத்தை விட மிகவும் நம்பக்கூடியது, மிகவும் பலமுள்ள கூடியது, வெயிட்டானது அவருடைய வார்த்தை என்றாரே. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவர் கொடுக்குறீங்க? சும்மா சொல்லலாம், கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றதுல அவர் மயங்க மாட்டார். ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், எந்த அளவுக்கு உங்க அனுதின தியானத்துல உங்க சிந்தனையில ஒரு வார்த்தை இருக்கு, எவ்வளவு படிக்கிறீங்க ஒரு வார்த்தைய, சிம்பிளா பைபிள் எவ்வளவு படிக்கிறீங்க? ஏன் அதெல்லாம் என்ன வேஸ்ட் ஆஃப் டைம், வேலை ஒளிந்து போற காரியங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், நியூஸ் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதுதான் வாழ்க்கை இப்படி இருக்கு. எது மேல ஒளிந்து போகாத என்றென்ற நிற்கக்கூடிய காரியத்துல நம்முடைய சிந்தனைய வாழ்க்கையை கட்டணும்னா அந்த அளவுக்கு உறுதியா அசைக்கப்படாத விதத்துல நம்ம வாழ்க்கை சிந்தனை நடத்தை எல்லாம் இருக்கோங்க. ஆடி போயிடுறீங்க சில நேரங்களில், ஒரு கஷ்டம் வந்து ஆடி போயிருங்க. ஏன் உங்க வாழ்க்கை எதுல கட்டி இருக்கிறீங்க, எதன் அடிப்படையில உங்க வாழ்க்கை? யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு உங்க அனுதின சிந்தனை, உங்க கிறிஸ்துவோட வார்த்தை உங்களுடைய போதனமா, உங்களுடைய சிந்தனை அதன்படி இருக்கா? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடத்த, ஹஸ்பண்டா நீங்க வீட்டுல நடக்கிறது, வைஃபா நீங்க வீட்டுல நடக்கிறது, பிள்ளைகளா நீங்க வீட்டுல நடக்கிறது, எதெல்லாம் அடிப்பா ஒளிந்து போகாதுன்றாவே வார்த்தைகள் எல்லாம் ஒளிஞ்சு போவோம்ப்பா. நீ உன் குடும்பம், உன் சந்ததியா ஒளிஞ்சு போவோம், நீ பாக்குறதெல்லாம் ஒளிஞ்சு போவோம். எது முக்கியம்? மனித குமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோன்னார். எங்க நம்புறவங்க இருக்கிறாங்க பாருங்களேன், நீங்க நம்புறீங்களா அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை? அவர் சொன்னாரு எக்கால சத்தத்தோடு ஒரு நாள் வரும், இன்னைக்கு என்னத்தான் ஆட்டம் போடலாம், இன்னைக்கு என்னத்தான் நடக்கலாம், ஒரு நாள் வரும் மரித்தோர் எல்லோரும் மனிதகுமாரின் சத்தத்தை கேட்கும் நாள் வரும். அப்ப பிரேத குழியில் இருந்து எழுந்துச்சு வருவாங்க. எந்திரிச்சு வரும்போது எல்லோரும் அவருக்கு முன்னாடி நிக்க போறாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய நித்திய எல்லையும் அவர் தான் தீர்மானிக்க போறார். நிக்கவாங்க, எல்லாரும் நிப்போம். அது நடக்குமே, ஒளிந்து போகாதே, நடக்குமே. அப்ப நீங்க எங்க இருப்பீங்க? எங்க இருப்பீங்க? மனிதகுமாரன் அடையாளம் வரும்போது ஐயோ இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் முடியாதுங்க, கற்பனை மாதிரி கனவு மாதிரி இருக்கு, வானத்தை கிழிச்சிட்டு வருவாரா, எல்லாரும் அவருக்கு முன்னாடி எப்படிங்க நடக்கும்? அவர் சொல்றாரு வானமும் பூமியும் ஒளிந்து போ, என் வார்த்தைகள் ஒரு காலம் ஒளியார். என்ன இந்த இடைவேளை காலத்துல நம்ம வாழ்றோம்? இந்த காலத்துக்கு இன்னொரு அறிகுறி என்ன? அக்கிரமம் பெருகிற காலம். அக்கிரமம் 12 வசனத்துல அக்கிரமம் பெருகிறதுனால அநேகருடைய அன்பு தனிந்து போகும், முடிவு வருகின்ற நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். யார் நிலைத்திருக்க போறவன்? நீங்க நிலைத்திருக்க போறீங்களா? யார் தெரியுமா நிலைத்திருக்க போறவன்? இந்த அக்கிரமம் பெருகிற காலத்துல, இந்த ஆவிக்குரிய வஞ்சனை இருக்கிற காலத்துல, எல்லாத்தை விட முக்கியமா கிறிஸ்துவோட வார்த்தையை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கிறவன் தான். அதை விட்டு வேற இல்ல, அதை விட்டு வேற செதறல் இல்ல, அதை விட்டு வேற முக்கியம் இல்ல. எத்தனை காரியங்கள் உங்களுக்கு முக்கியமா போயிடுது? உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். ஏன் சிந்தனையில தெளிவில்ல, எதிர்காலத்தை பத்தி முடிவில்ல, எதுவுமே ஒரு இது இல்ல, ஏன் உங்க வாழ்க்கை அப்படி இருக்கணும்? கிறிஸ்துவுடைய மாறாத அசைக்கப்படாத தேவா நித்திய ஆணையில அடிப்படையில் இருக்கிற வார்த்தையில ஏன் உங்க சிந்தனை வாழ்க்கை இல்லை? நீங்க யோசிச்சு பாருங்களேன். அக்கிரமம் பெருகிற காலத்துல கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் யாரு? வரப்போற கோபாக்கினையிலும் தப்ப போறவன் யாரு? எது நமக்கு உதவி செய்யும்? அவருடைய வார்த்தை, அவருடைய தவறலைக்காத வார்த்தையில நம்ம நம்பிக்கையும் விசுவாசத்தையும் முழுசும் போட்டு நம்பணுங்க. அப்படி நீங்க இருக்கிறீங்களா? வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போக. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்முடைய அவிசுவாசத்தை பத்தி. கட எதிர்காலத்துல பரியாசக்காரர்கள் வந்து எங்க வரப்போற சூரியன் அப்படியேதான் ஓடிட்டு இருக்கு, அப்படித்தான் இருக்குவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். அதனால்தான் அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னார். விசுவாசத்தை காண்பாரோ, அவருடைய வார்த்தைகளை எந்த விதமான சந்தேகமோ கேலியோ அவருடைய அசட்டையா என்றவங்க ஒருத்தரமும் பொழைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக சொல்றாரு பாருங்களேன். இதை வந்து நம்ம இருதயத்துல நம்ம ரொம்ப ஆழமா நம்பணும். அவருடைய முதலாவது வருகையை எத்தனையோ பேர் நம்பி கோட்டை விட்ட மாதிரி ரெண்டாவது வருகையும் அப்படித்தான் ஆக போகுது. பாருங்களேன், இதில் உறுதி, இது நிச்சயம், இது எந்த அளவுக்கு நம்ம நம்புறோம். காலா காலமா சபை அவர் வருவாரு வருவாரு, வாரும் ஆண்டவரே, கம் லார்ட் ஜீசஸ் என்ற ஜபத்தை நம்பித்தான் வாழ்ந்து மறிச்சு போனாங்க. அவங்க அருமையானவங்க இறந்தவங்களெல்லாம் கல்றையில வைக்கும் போது அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்ன? இன்னைக்கு கல்றையில நம்ம வைக்கிற என் புருஷனோ புள்ளையோ அப்பாவோ ஒரு நாள் எந்திரிச்சு வருவார் அப்படின்னு அவங்க எல்லாருமே இறந்து போனாங்க. ஒருவேளை நம்மளும் இறந்து போகலாம், ஆனா வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், 10,000 வருஷம் ஆகலாம், ஆனா அவர் வார்த்தைகள் நிறைவேறாம இருக்காதுங்க. அந்த நம்பிக்கையில தான் எல்லாரும் இருந்தாங்க. நம்ம நம்பிக்கையும் அதன் அடிப்படையில தான் இருக்கணும், அதன் அடிப்படையில தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் இந்த காலத்துல நிலைத்திருக்கணும்னா அவருடைய வார்த்தையை உறுதியா நம்புகிறவர்களா இருக்கணும், அவருடைய வருகையை குறித்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். இன்னுமே இப்ப போற வரப்போற பகுதியில அவருடைய வருகைக்கு நம்ம எப்படி ஆயத்தமா இருக்கணும், எப்படி ரெடியா இருக்கணும்லாம் சொல்ல போறாரு. நான் சொல்றேன், அதெல்லாம் நீங்க ஒருபோதும் சீரியஸா எடுத்துக்க மாட்டீங்க. அவருடைய வார்த்தையை அசைக்கப்படாத நம்பிக்கை இல்லைன்னா, அவர் வருவாருன்னு அசைக்கப்படாத நம்பிக்கை உறுதி இல்லைன்னா, அவர் வர்றதுக்கு நம்ம ஆயத்தமாக போறோமா? அதுக்கு ஏற்றபடி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்க போறோமா? ஒருபோதும் அமைச்சுக்க மாட்டோம். முதல் ப்ரீ ரெக்விசிட், இன்னமே வரப்போற பகுதிகள் உண்மையா சீரியஸா எடுத்து அதனால உங்க வாழ்க்கை மாறணும்னா அதுக்கு அடிப்படையா உங்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? அசைக்கப்படாத நம்பிக்கை. நிச்சயமா அவர் வருவார். வானம் பூமி ஒளிந்து போவோம், இதெல்லாம் பாக்குறதெல்லாம் எனக்கு என்னவோ இதான் உண்மை, அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் கனவு கதை கட்டுக்கதை மாதிரி தெரியுது. நீ வாழ்றதுதான் கட்டுக்கதை, நீ வாழ்றதுதான் மாய, இதுதான் கனவு. இந்த வானம் பூமியை ஒளிஞ்சு போவோம், ஒரு வார்த்தை ஒளிஞ்சு போவார். அதுதான் உண்மை. அதை நம்பித்தான் நீ வாழணும். அதை நம்ம அசைக்கப்படாத நம்பிக்கையா நம்பும் போது தான் அவருடைய வருகைக்கு ஏற்றபடி நம்ம ஆயத்தமா இருக்க நம்ம வாழ்க்கையை மாத்திக்குவோம். இல்லைன்னா சும்மா நான் பிரசவம் பண்ணிட்டு போலாம், இவர் சொல்லிட்டே இருப்பார், அவர் வராது, எங்க எனக்கு இருக்க வேலையை நான் பார்க்கறேன் அப்படின்னு தான் நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஆகவே இதை உறுதியா நம்புறது அவசியம். இந்த வசனங்களை உறுதியா நம்புறது, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வெறும் ஒரு கற்பனை கதையா ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம பார்வையில நம்முடைய உணர்ச்சிகள்ல நம்முடைய எண்ணங்கள்ல அது எப்பவும் இருக்கும். ஏன்னா உலகத்தை நம்பி இல்லை, உலக நம்ம எப்படி நம்ம மனதை வடிவமைக்குதோ அந்தபடி நம்ம சிந்தனை இருக்கக்கூடாது. அவர் வார்த்தையின்படி இருக்கணும். அவருடைய வார்த்தைக்கு அவருடைய வருகைக்கு ஏங்குற மக்களா நாம் இருக்கணும். அதை நம்பினா தானுங்க, இந்த நம்பிக்கையே நமக்கு இல்லை. அதை முதல்ல நம்ம மாத்திக்கணும், அதை நம்பணும். எவ்வளோ அதிகாரமான வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போ. என்னத்தை நம்பி கட்டுறீங்க உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் ஒளிஞ்சு போ. இந்த சிந்தனையோடு வீட்டுக்கு போங்க. இந்த இன்னைக்கெல்லாம் நினைச்சிட்டு அதாவது கொஞ்ச நேரம் அந்த வசனத்தையே இன்னைக்கெல்லாம் தியானிச்சு பாருங்களேன். எவ்வளோ சரியான பார்வை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். எது முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். குழப்பமா இருக்கிற காரியங்களுக்கு தெளிவு கிடைக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போ. வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போக. ஒரு காலம் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவ அறியாத சில பேர் நீங்க யாராவது இருக்கலாம். இன்னும் அவரை நம்பாம உங்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, சுவிசேஷத்துல அவர் எப்படி எல்லாம் உங்களை வந்து கூப்பிடுறாருன்னு கூப்பிட்டாலும், எத்தனை தடவை சுவிசேஷம் கேட்டாலும், இன்னும் வரமாட்டேன் நான் பாவத்துல தான் இருப்பேன் வருவேன் வருவேன்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க யாராவது இருக்கலாம். இந்த வார்த்தைகள் எவ்வளவு பயங்கரம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பயங்கரம் இந்த வார்த்தைகள் உங்களை நடுங்க வைக்க வேணாமா? தன்னுடைய உடன்படிக்கை மக்கள், தன்னுடைய இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு காத்த மக்களையே நசுக்கி அரைச்சு விட்டாரு அவரை நிராகரிக்கும் போது உங்களை விடுவாரா? இப்போ அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட அழிவு வந்துச்சுன்னா அவர் வார்த்தைகளை நிராகரிக்கணும்னு அவர் சாக கூட இல்லை. அதுக்கு முன்னாடியே அவருடைய இந்த வரப்போற நியாய தீர்ப்பு சொன்னாருன்னா அவர் செத்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திலிருந்து இன்னைக்கு பேசுறாரு, அதை நீங்க கேட்கலன்னா அவங்களை விடுவாரா? உங்களுக்கு எப்படி வரும்? வா, மன்னிக்கிற ஏன் கல்லையும் மண்ணையும் சூரியனையும் பூமியும் இந்த அழிய போற ஒளிந்து போற காரியத்தை நம்பிக்கிட்டு நீ வாழ்ற, என்னுடைய வார்த்தையை நம்பி வா, உன்னை நான் காப்பாத்துறேன்றாரு. இந்த வசனங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து கிட்ட வராதவங்க வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. நீங்க ஏன் இயேசு கிட்ட வர்றது இல்ல? இந்த வானம் பூமி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இந்த பூமியில இருக்கிற இதான் இன்பங்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது உங்களை அதிர வைக்க வேணா யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் ஒளிந்து போவோம். ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு இங்கிலீஷ்ல இருக்கு, ஐ ட்ரீம் தட் அ கிரேட் ஜட்மெண்ட் மார்னிங். நாங்க அந்த காலத்துல பாடுவோம். தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா ஒருத்தருக்கு ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவுல திடீர்னு ஒரு எக்கால சத்தத்தை கேட்டாராம். தேசங்கள்லாம் கூடுறதா அவர் பார்த்தார். ஜட்மெண்ட்ல வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக எல்லாரும் நிற்கிறாங்க. ஒரு தேவ தூதன் கையை உயர்த்தி ஸ்டாப், எல்லாம் முடிஞ்சிருச்சு, நேரம் முடிஞ்சிருச்சு. கையை உயர்த்தி டைம் வாஸ் நோ லாங்கர் டு பி. தள்ளி போட்டுக்கிட்டு நாளைக்கு வந்துடுறேன் நாளன்னைக்கு வந்துடுறேன்னு சொல்றவங்களே கேளுங்க, சீக்கிரம் நடக்க போகுது. ஓ வாட் ஏ வீப்பிங் அண்ட் வெயிலிங் அஸ் த லாஸ்ட் வேர் டோல்ட் ஆஃப் தேர் ஃபேட். தே கிரைட் டு த ராக்ஸ் அண்ட் த மவுண்டன்ஸ் தே ப்ரேட் பட் தேர் ப்ரேயர் வாஸ் டூ லேட். ஐயோ, என்ன அழுகையும் பற்கடிப்பும் வேதனையும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இயேசு வந்து நீங்க இன்னும் இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இல்லைன்னா அவர் வார்த்தையின்படி என்ன சொல்றாரு, உங்களை அழியாத அக்கினியில அனுப்புவேன். நித்திய அக்கினி, ஒரு இன்டர்வல் இல்ல, ஒரு முடிவு இல்ல, அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும்னு சொன்னாரே. வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், அவர் வார்த்தைகள் நிறைவேறுமே உங்களுக்கு. அது நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அவர்கிட்ட வரலன்னா உங்களை அப்படி விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், அவர் வார்த்தைகள் நிறைவேறாம போவாதுங்க. அவரை நீங்க வராம இருந்தீங்கன்னா நீங்க அழுகையும் பற்கடிப்பும் நித்தியமா நீங்க அனுபவிச்சுதான் தீருவீங்க. உங்களுக்கு வந்தே வரும். அவர் சொல்றாரு, நிச்சயமா உங்களுக்கு நடக்கும், நிச்சயமா நடக்கும். டைம் இருக்கும்போது ஏன் வரல? அன்னைக்கு அழுவுங்களையும் மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்க மேல விழுவுங்க. The soul that had put off salvation. அங்க சொல்றாரு அவரு, நான் ரட்சி நாளைக்கு வந்துடுறேங்க, அடுத்த மாசம் வந்துடுறேங்கன்னு. இப்போ டைம் இல்லை, ரட்சிக்கப்படுறதுக்கு டைம் இல்லை. இட் வாஸ் டூ லேட். டூ லேட். யோசிச்சு பாருங்களேன், இந்த வசனம் அழியாத அக்கினி, தாங்க முடியாத வேதனை அவர் சொல்றாரு. இந்த இயேசு அன்னைக்கு போய் கதறி, ஐயோ இயேசுவே வந்துடுறேன், மனம் திரும்பி வந்துடுறேன் கத்தி கதறி கூக்குரலிட்டால் அவர் இறங்கவே மாட்டார். எப்படி மாறிடுறாரு பாருங்களேன் இயேசு. ஆச்சரியம் இல்ல, இப்ப கத்துனாவே ஓடி வந்து நம்மளை ரட்சிக்கிறவர் அப்ப என்ன பண்றாரா, என்னால்தான் சேர்த்துக்க மாட்டார். அவருடைய ஞான நீதி மகிமைப்படும் படிக்க உன்னை போட்டு அரைக்காம விட மாட்டார். நரகத்துல வேதனை படணும் நீ விட மாட்டார். அவர் மாறுறது மாத்திரம் இல்ல, ஆச்சரியம் நம்மளும் மாறிடுவோமா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்கிறோம், டெய்லி எங்க வீட்டுல அழுது அழுது சொல்றோம், வாப்பா இயேசுவை நம்புப்பான்னு. நம்ம பிள்ளைகள் நம்ம ஹஸ்பண்ட் வைஃபுக்காக ரட்சிக்கப்படணும்னு அன்னைக்கு அவங்க நரகத்துல இறங்கும் போது வேதனைப்படும் போது கடவுளை நம்ம ஸ்தோத்தரிப்போமா, கடவுளை உங்க நான் நம்ப முடியுமா, நம்ம அப்படி மாறிடுவோமா. ஏன்னா கடவுள் போக்கஸ்டா எந்த அளவுக்கு மாறிடுவோம்னா, அவருடைய நீதி நம்ம புள்ள மேல இருக்கிற அன்ப விட கடவுளுடைய மகிமை மேல நமக்கு ஆர்வம் ஆகி அவருடைய நீதி நம்ம புள்ளனால மகிமைப்படுது அதுன்னு கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா. நம்ம எப்படிமா அந்த டைம்ல உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. அந்த டைம்ல இயேசுகிட்ட இறக்குமோ, குடும்பத்துல இறக்குமோ இருக்காது. இன்னைக்கு மன்றாடுறோமே, வாங்க இயேசுவை நம்புங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், பற்கடிப்போம், அழுகையும் வித்திய வேதனையும் அவியாத அக்கினி அவருடைய வார்த்தைகள் தான். அது ஒரு காலம் நிறைவேறாம போவாது, அதுல மாட்டிக்காதீங்க. அது பதில் என்னிடத்தில் வருகிறவனே நான் ஒரு காலம் தள்ளுவதில்லை. கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு கிளைப்பாறுதல் தருகிறேன். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு அவரை நம்பி இன்னைக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்க.